ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு வந்து பஞ்சதசி. இது வந்து சுவாமி வித்யாரண்யர் அருளிய ஒரு அருமையான அத்வைத வேதாந்த நூல் சித்ரதீபம் 6வது அத்தியாயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கடந்த வகுப்பு மூலமாக நம்ம 158 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ இன்றைக்கு வந்து நம்ம 159 பார்க்கலாம். 159 என்ன சொல்றாருன்னா, சர்வக்னத்வாதிகே தஸ்ய நைவ விப்ரதி பத்யதாம் ஸ்ரௌதார் தஸ்யா விதர்க்ய அத்மான் மாயாயாம் சர்வ சம்பவாத். இந்த இடத்துல நமக்கு என்ன புரிய வைக்கிறார் அப்படின்னா, அந்த ஈஸ்வரன் இடத்துல இருக்கின்ற சர்வக்னத்துவம் அந்த குணத்தை பற்றி சந்தேகிக்க வேண்டாம். ஏனென்றால் வேதம் வந்து அது போன்ற விஷயங்கள் வந்து விசாரத்துக்கு தர்க்கத்துக்கு எட்டாதது. மேலும் மாயையின் நிலையில் எல்லாமே சாத்தியமாகும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். ஏன்னா இப்போ பெரும்பாலானவங்க வந்து ஈஸ்வரனுடைய அந்த சர்வக்னத்துவம் இருக்கு இல்லையா, எல்லாம் அவரிடத்துல தான் இருக்கு. ஏன்னா இந்த மாயை வந்து அப்படி ஒரு மகாசக்தியா இந்த பிரபஞ்சமா விரிஞ்சு நிற்குது. இப்போ இந்த மாயை சர்வக்னத்துவம் ஈஸ்வரன் அப்படின்னு இப்போ நம்ம வந்து இந்த பாடத்துல மேலோட்டமா படிச்சுக்கிட்டு போனாலும், இப்போ நீங்க நம்ம வேதாந்த மாணவர்கள் நீங்க அதை எப்படி புரிஞ்சுக்கணும், எங்கேயோ வெளியே இருக்குது எங்கேயோ வெளியே இருக்கிறான் ஈஸ்வரன் அப்படின்னு புரிஞ்சிக்காம, எல்லாம் உங்க காஸ்மிக் மைண்டே தான் உங்க மைண்டே தான் அப்படிங்கிற மாதிரி நீங்க தயாராகிறதுல தான் இங்க உங்களுடைய ஈஸ்வரத்துவம் வருது. அப்பதான் சர்வக்னத்துவம் புரியும். அப்போ சர்வக்னத் வாதிக்கே அப்படிங்கிற வார்த்தையை போடுறாரு. அந்த வாதிக்கே அப்படிங்கிறத வந்து ஈஸ்வரனின் அனைத்து விவகார குணங்களும் அதுல ஆதிக்கம் பண்ணப்படுகிறது அப்படிங்கிறத அங்க குறிப்பிடுறார். ஏனென்றால் ஈஸ்வரன் வந்து சர்வக்னன், சர்வசக்திமான், அந்தர்யாமி, ஜகத்காரணன், கர்மபல தாதா. இப்படிதான் அவன் எல்லா ஆற்றலையும் தன்னுள்ளே அடக்கியவனாக இருக்கிறான். நைவ விப்ரதி பத்யதாம் அப்படிங்கிற வார்த்தையும் போடுறாரா. அப்ப தர்க்கத்தின் அடிப்படையில் இவற்றை வந்து மறுப்பதற்கு முயற்சி செய்யாதீர்கள். ஏனென்றால் தர்க்கம் என்று எப்போதுமே அனுபவ உலகத்தை மட்டும்தான் ஆராய்வதற்கு பயன்படும். ஆனா மாயை அப்படி கிடையாது. மாயை வந்து காரண நிலை. அது நம்முடைய மனதில் வந்து புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, நீங்க அந்த மாயை கிட்ட போயிட்டா மனசு ஒடுங்கிடுதே. அப்ப நீங்க எப்படி போய் மாயையை ஆராய்ச்சி பண்ணி அதுல எப்படிப்பட்டது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க முடியும்? அதுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. அதுக்கு பேரு அனிர்வச்சனியம். அது சொல்றாரு சௌதார்த்தஸ்ய. அந்த ஸ்ரௌதார்த்தஸ்ய அப்படின்னா மூன்று பிரமாணங்கள் இருக்கிறது வேதத்துல. அது என்னென்ன அப்படின்னா, பிரத்யட்சம், அனுமானம், ஸ்ருதி. அதாவது பிரத்யட்சம் அப்படின்னா நமக்கு நேரடி அனுபவம், அனுமானம் என்றால் நம்ம தர்க்கம் பண்ணி விசாரணை பண்ணி புரிந்து கொள்வது, ஸ்ருதி என்றால் வேதம், வேத பிரமாணம். அப்ப இந்த மூன்று முக்கிய பிரமாணங்களை நாம் விட்டுடக்கூடாது. அப்ப இங்க பிரம்மம், மாயை, ஈஸ்வரன், மோட்சம் அப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே இதை பற்றி நமக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புறு அறிவு தான். அப்ப இந்த புறு அறிவு நமக்கு எங்கிருந்து கிடைச்சது? வேத பிரமாணம் தான், ஸ்ருதி மூலமா தான் நமக்கு கிடைக்கும். அதை சொல்றாரு அவிதர்க்கியத்வாத். அவிதர்க்கியம் அப்படின்னா தர்க்கத்தால் இதை முழுமையாகவோ நிரூபிக்கவோ மறுக்கவோ முடியாதது அப்படின்னு சொல்றார். அதுக்கு தர்க்கம் வேண்டான்னு சொல்லல, தர்க்கம் தேவையில்லை என்று சொல்லல. தர்க்கம் வந்து அந்த ஸ்ருதியை விளக்க உதவ வேண்டும், ஸ்ருதியை மறுப்பதற்காக இல்லை என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இதை வந்து பகவான் ஆதிசங்கரர் பல இடங்கள்ல வலியுறுத்துகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ஸ்லோகத்துல மாயாயாம் சர்வ சம்பவாத் அப்படிங்கிற வார்த்தையும் போடுறார். அப்ப மாயையின் தன்மை என்ன அப்படின்னு நம்ம யோசனை பண்ணா, இல்லாததை இருப்பது போல தோற்றுவிக்கும், சாத்தியம் இல்லாததையும் சாத்தியமாக தோற்றுவிக்கின்ற சக்தி கொண்டதுதான் மாயை. அப்ப இப்ப நீங்க யோசனை பண்ணி பாருங்க, மாயைனா எது? மைண்டே தான். அப்ப இந்த மனம் வந்து என்ன வேணா உருவாக்கிக்கும், எப்படி வேணா உருவாக்கிக்கும், இல்லாததை இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணும். இப்படி எல்லாம் நமக்கு உலகத்தை உண்டு பண்ணி காட்டும். அது எந்த அடிப்படையில் நமக்கு இந்த மாதிரி மாயா சக்தி நமக்கு கட்டுப்பட்டு காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடலில் அதை வைத்து கொண்டு தான், இந்த உடலில் இருக்கக்கூடிய புலன்கள் அடிப்படையில் தான் இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம், அனுபவிக்கிறோம், அது உண்மைன்னு நம்புகிறோம், இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. அதுக்கு நம்ம உதாரணமாக நாம் என்ன சொல்லுவோம், காணல் நீர் சொல்லுவோம். இப்போ காணல் நீர் வந்து தூரத்தில் ஒரு நீரோடை தான் அது, ஆனால் நம்ம பார்க்கும்போது உண்மையான நீரோடை மாதிரி தெரியும், கண்ணில் பார்க்குறோம். ஆனால் அங்கே தண்ணி போகுது போல் இருக்கு, நம்ம பக்கத்தில் போய் பார்த்தா அது காணும். அப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு தோற்றம் மாயை. ஆனால் அந்த தோற்றத்தை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே கண்ணு தான் பார்த்துச்சு, நம்பிச்சு, இதே மனசு தான் அங்கே தண்ணி இருக்குன்னு சொன்னது. அப்போ எல்லாமே நமக்கு உண்மை மாதிரியே இருக்கு, மனசும் அந்த இடத்துல தண்ணி இருக்கு போன்னு சொல்லுது, புலனும் கண்ணில் பார்த்துட்டு ஆமா தண்ணி இருக்குதுன்னு நம்புது. ஆனால் நம்ம பக்கத்தில் போய் புத்திசாலித்தனமாக விசாரணை பண்ணி பார்த்தா அங்கே காணல் நீருங்கிற ஒரு தண்ணி இல்லை. அப்போ இந்த மாதிரி மாயையினுடைய விளையாட்டு, சாத்தியமில்லாததையும் சாத்தியமாக தோற்றுவிக்கின்ற சக்தி தான் மாயை அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். அப்போ மனசு அப்படி தான் சில விஷயங்களில் நம்மளை மயக்கமடைய வைக்கும், ஏமாத்திட்டோம் அப்படிங்கிறத இங்கே புரிஞ்சுக்கணும். அப்போ நம்மிடத்துல நம்ம இந்த விஷயத்தை ஆழ்ந்து கவனித்து பார்க்கும்போது ஒரே ஒரு பிரம்மத்தில் வந்து இந்த மாதிரி பல உலகங்கள் தோன்றுகின்றன. அந்த அடிப்படையில் இப்போ நிர்குண பிரம்மம் சகுண பிரம்ம ஈஸ்வரனாக விவகாரத்தில் வெளிப்படுது. ஆனால் எல்லையற்ற சைத்தன்யம் ஜீவனாக வரையறுக்கப்பட்டதாகவும் நமக்கு தோன்றுகிறது. அப்போ இதெல்லாம் எப்படிங்கன்னா மாயையின் விவகாரத்திலே சாத்தியமாகக்கூடியவைகள் தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல புரிய வைக்கிறார். அப்போ நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ ஒரே இருப்பு இருக்குது இல்லையா, நிர்குண பிரம்மம். அந்த நிர்குண பிரம்மம்னா என்ன, குணங்கள் அற்றது. அப்போ அது எப்படி இருக்கும், தூய அறிவு, தூய உணர்வுன்னு நம்ம அதை பார்த்துக்கலாம். அப்போ அது வந்து தன்னுடைய மாயாசக்தியை வெளிப்படுத்தி சகுண ஈஸ்வரனா இந்த விவகாரத்தில் வந்து ஈடுபடுது, வியாபகாரிக சத்தியத்தில் வந்து உபயோகத்துக்கு வருது. அப்படி சகுண ஈஸ்வரனா விவகாரத்துக்குள்ளே வரும்போது அந்த சுத்த சைத்தன்யமே நமக்கு பார்க்கறதுக்கு எப்படி ஒரு ஜீவன் மாதிரி, ஒரு பவுண்டரிக்குள்ளே சிக்கிக்கிட்ட மாதிரி இப்போ இந்த பாடி மைண்டில் ஒரு அபிமானம் நமக்கு வந்துடுது. வந்த உடனே நாம் என்ன முடிவு பண்ணுறோம், நான் ஒரு சாதாரண மனிதன், கிஞ்சிக்னன், என்னுடைய சக்தி இவ்வளோதான், அப்படி தான் நம்மளை நம்ம சுருக்கிக்கிறோம். அப்போ இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சுன்னா, அந்த மாயை வந்து விவகாரத்தில் எல்லாமே செய்யும், எப்படியும் சாத்தியமாக்கக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடியது தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல புரிய வைக்கிறார். அப்போ இங்கே அத்வைத வேதாந்தத்தில் நம்ம ஒரு ஆழ்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வித்யாரண்யர் வந்து மாயையை வந்து எல்லாம் உண்மை அப்படின்னு கூறலை, மாயையில் வந்து நடப்பதெல்லாம் அப்படியே உண்மை என்று சொல்லலை. அவர் சொல்ல வர்றது என்னன்னா, மாயையின் தளத்திலே இத்தகைய விவகாரங்கள் சாத்தியமானவைகள் அப்படின்னு சொல்றாரு. மாயையின் தளத்திலனா அந்த மாயை உற்பத்தி ஆகிற நிலையிலே, அப்போ மனம் வெளிப்படுகின்ற அந்த நிலையிலே இதெல்லாம் நமக்கு விவகாரத்தில் சாத்தியமானவைகள் தான். ஆனால் அதுவே மனம் வெளிப்படாத பாரமார்த்த நிலையில மாயையும் கிடையாது, ஜீவ ஈஸ்வர வேறுபாடும் கிடையாது. அப்போ அங்கே என்ன இருக்கு, பிரம்மம் மட்டுமே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இங்கே புரிய வைக்கிறாங்க. அப்போ இந்த விமானம் தான் நம்ம இப்படி பார்க்கணும், எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு கனவுல வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய நகரத்தை உருவாக்கிக்கிறோம், அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள்கள் போவதும் வருவதுமான ஒரு பிஸி ஷெடியூல்ல மக்கள் வாழ்க்கையினும் கவனிக்கிறோம் கனவுல. அப்புறம் அப்படியே இயற்கை காட்சிகள், மலைகள், நதிகள் எல்லாம் பார்க்குறோம். ஆனால் கனவு கலைஞ்ச உடனே எல்லாம் பொய், ஆனால் கனவுல எல்லாம் உண்மை. அப்போ இது எப்படி சாத்தியமாகுது, அப்போ கனவுக்குள்ள அவைகள் எல்லாம் சாத்தியமாகத்தானே இருந்தது, அப்படி வர்றது தான் மாயை. அதனால மாயை என்ற நிலையில அந்த ஈஸ்வரனின் சர்வஜ்ஞத்துவம், சர்வசக்தி இந்த விவகார ரீதியாக செல்லுபடி ஆகின்றன என்பதை நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த மனசே தான் கனவு உலகத்தை படைக்கும் போது அப்படி நடக்காததை நடக்க வைக்கிற மாதிரி படைச்சிக்குது இல்லையா. எப்படி படைச்சது, கனவு நிலையில பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சிட்டியே படைச்சுது, அந்த நகரத்துல மக்கள்கள் வாழ்கின்ற வாழ்க்கையும் பார்த்துது. அப்புறம் ஒரு மலைப்பகுதி, அங்கே வந்து ஒரு ஏரி, ஒரு ஓடை, நதி அப்படின்னு எல்லாமே படைக்கும். கனவுல மனம் படைப்பதற்கு ஒரு எல்லை இருக்கா என்ன, விதவிதமாக படைச்சிக்கலாம். ஆனால் அத்தனை படைப்பையும் உருவாக்குகின்ற அந்த மனம் வந்து விழிப்பு நிலைக்கு வந்த உடனே அது பூரா பொய்ன்னு உணருதா இல்லையா. அப்போ அங்கே தோற்றம் தானே கனவுல, அதையே தான் சொல்றாரு. அந்த மாதிரி தான் இங்கே மாயை வந்து இந்த நனவு நிலையிலையும் இந்த விவகாரத்தில் உண்மை மாதிரி நம்மளை நம்ப வைக்கும், இதெல்லாம் வந்து விவகார ரீதியாக செல்லுபடியாகின்றன அப்படிங்கிற மாதிரி புரிய வைக்கிறார். அப்போ இந்த இடத்த நம்ம நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருதுன்னா, ஈஸ்வரனின் சர்வக்னத்துவம் போன்ற குணங்களால் ஈஸ்வரத்தன்மை இருந்தாலும் அதை தர்க்கத்தால் மறுக்க கூடாது, அதை வாதம் பண்ணி அதை தவிர்க்க கூடாது. வேதம் கூறுகின்ற பொருள் புலனறிவு மற்றும் சாதாரண அனுமானத்தின் எல்லைக்கு அப்பாற்பட்டது அந்த மாயாசக்தி. அப்போ அதை நம்ம சுத்தி பிரமாணமா எடுத்துக்கிறோம். மூன்று விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா, பிரத்யட்சம், அனுமானம், ஸ்ருதி. இந்த மூணையும் நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா இந்த மூணும் நம்ம அந்த இந்த மாயை தெரிந்து கொள்வதற்கு ஒரு அடிப்படை விஷயங்களாக இருக்கின்றன. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ ஸ்ருதி மற்றும் யுக்தி ஒன்றுக்கொன்று எதிரானவைகள் அல்ல. யுக்தி ஸ்ருதியை விளக்குவதற்காகவே பயன்பட வேண்டும் என்று மீண்டும் இந்த இடத்துல வலியுறுத்தினார். அப்போ பாரமார்த்தத்திலே பிரம்மம் மட்டுமல்ல, விவகாரத்திலே ஈஸ்வரன், ஜீவன், உலகம் ஆகியவைகள் மாயை மூலம் விளங்குகின்றன. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பாரமார்த்திக நிலையில வந்து பிரம்மம், விவகாரிக நிலையில இங்க ஈஸ்வரனும் இருக்கிறான், ஜீவனும் இருக்கு, உலகம் இருக்கு, எல்லாம் நமக்கு தெரியும். அப்ப இந்த ஸ்லோகத்தின் கருத்து நம்ம எதோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, கட உபநிடதத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, ஒரு லைன், நைசா தர்க்கேன மதிராபநேயா. அதாவது ஆத்ம தத்துவ அறிவு வெறும் தர்க்கத்தால் அடையப்பட முடியாது அப்படிங்கிறத சொல்றாரு கட உபநிடதத்துல யமதர்மராஜன். அப்ப இந்த உபநிடத வாக்கியமோ அந்த தர்க்கத்தின் எல்லையை உணர்ந்து வேதத்தை பிரமாணமாக ஏற்க வேண்டும் என்ற வித்யாரண்யனுடைய கருத்தோட ஒன்றுபடுவதையும் இங்க நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இங்க நம்ம எப்படி இந்த செயல எடுத்துக்கிட்டு இந்த குரலை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ருதி இல்லாத தர்க்கம் முடிவற்ற விவாதத்தை உருவாக்கும், தர்க்கம் இல்லாத ஸ்ருதி அந்த ஸ்ருதியினுடைய விளக்கம் தவறான புரிதலை உருவாக்கும், ஸ்ருதியை அடிப்படையாக கொண்டு இயங்குகின்ற யுக்தி மாத்திரம்தான் அத்வைதத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற முறையாகும் அப்படிங்கிறத இங்க புரிய வைக்கிறார். அப்போ நம்ம இந்த மூன்று விஷயங்களை மறந்துடக்கூடாது, ஸ்ருதி, யுக்தி, அனுமானம், இதில் நம்ம வந்து மறந்துவிடக்கூடாது. அப்போ எனவே ஈஸ்வரனின் சர்வக்னத்துவம், சர்வசக்தி, உலக காரணத்துவம் போன்றவைகள் விவகார நிலையில் வேதம் உபதேசிக்கும் உண்மைகள், அவற்றை சாதாரண மனித தர்க்கத்தின் அளவுகோளால் மறுப்பது வேதாந்த முறைக்கு ஒவ்வாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த விவேகம் நம்மிடத்திலே உறுதியாகும் போது மாணவன் தர்க்கத்தை மதிப்பதோடு அதன் எல்லையையும் அறிந்து வேதத்தின் வழிகாட்டுதலால் பரமார்த்த சத்தியத்தை நோக்கி செல்ல தகுதி அடைகிறான் என்பதாகவே நம்ம இந்த 159வது ஸ்லோகத்தை பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல நம்ம இப்படிதான் புரிஞ்சுக்கணும், தர்க்கம் என்பது எதற்காகனா ஸ்ருதியை பிரமாணமாக வைத்துக் கொண்டு நம்ம தர்க்கம் செய்யணும், அதன் மூலமா நமக்கு அறிவு விரிவாகும். ஆனா நம்ம ஸ்ருதிக்கு விரோதமான தர்க்கம் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணா அதுக்கு பேரு குதர்க்கம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆனா ஏன் ஸ்ருதியை வைத்து கொண்டு பண்ண வேண்டும் அப்படின்னா, அதை பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு அது ஸ்ருதி, யுக்தி, அனுமானம் என்ற மூன்று விஷயங்களுக்கும் நமக்கு தெளிவு கிடைக்கும். அப்போ நமக்கு அதை புரிதல் மேலோங்கும். அதைதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப ஏன் வந்து ஈஸ்வரன் வந்து சர்வேஸ்வரன் அப்படின்னு இங்க சாஸ்திரம் சொல்லுது அப்படிங்கும் போது, அவர் இந்த ஈஸ்வரன் உருவாக்கிய உலக ஒழுங்கு இருக்கு இல்லையா, அந்த ரித்தம் இருக்கு இல்லையா, அது அவரை தவிர வேறு யாரோ யாராலையும் மாற்ற முடியாது. அதனால அவரை சர்வேஸ்வரன் என்று நம்ம அழைக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப இங்க உலகத்தை படைத்தார் என்பது விவகார சத்தியத்தில கூறப்படுகிறது. ஆனால் பாரமார்த்த சத்தியத்தில பிரம்மத்திற்கு என்று எந்த கர்த்தத்துவமும் இல்லை என்பதை மறந்துவிடக்கூடாது என்பதையும் இந்த 159வது ஸ்லோகத்துல புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க இருந்து நம்ம என்ன, நம்ம இந்த அத்வைத வேதாந்தத்தின் ஆழமான உண்மை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, பிரம்மம் சத்தியம் அப்படிங்கிற மகா வாக்கியத்தை எடுத்துக்கிறோம், ஜெகன் மித்தியா அப்படிங்கிற அடுத்த லைனையும் எடுத்துக்கிறோம். ஆனா என்ன இதுல புரிஞ்சுக்கணும்னா, இருப்பது இருப்பு மாத்திரம்தான் உண்மை, ஆனா அந்த இருப்பின் அதிஷ்டானத்திலே இங்க இந்த உலகம் இருப்பது போல தெரிவதற்கு காரணம் விவகார சத்தியம் இருக்கிறதுனால, நம்ம விவகாரத்துக்குள்ள வர்றதுனால இருக்கு. ஆனா அதனால தப்புன்னு இல்லை, ஏன்னா அந்த பிரம்மம் இருப்பதுனால இங்க இது வெளிப்பட்டு பிரகாசிக்குது அப்படிங்கிறது நம்ம அதை ஏத்துக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது அப்படிங்கறத சொல்றாரு. அதுக்குதான் நம்ம எப்படி இதை உறுதிப்படுத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ருதி, யுக்தி, அனுமானம், இந்த மூன்றையும் நம்ம எடுத்துக்கொண்டால் தான் இதை நம்ம உறுதி செய்ய முடியும். இல்லைன்னா உறுதிப்படுத்த முடியாது. அப்புறம் நம்ம வந்து அந்த வேதம் என்னமோ சொல்லுது நமக்கு என்ன அப்படின்னு அலட்சியமா போயிடுவோம், அந்த புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்த மாட்டோம், அனுமானமும் எடுபடாது. அப்ப இங்க எல்லாமே மூன்றும் சேர்ந்து இருந்தால்தான் நமக்கு வந்து அந்த விஷயத்தை நம்ம சாதிக்க முடியும் என்பதையும் பார்க்கிறோம். அப்ப இப்படிதான் ஸ்லோகம் 159 நமக்கு புரிய வைக்குது. அடுத்தது ஸ்லோகம் 160. அயம் யத் சுருஜதே விஸ்வம் ததன் யதயிதும் புமான் நாகோ அபி சக்தஸ்தே நாயம் சர்வேஸ்வர இதி ஈரிதஹ. இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த ஈஸ்வரன் வந்து எவ்வாறு இந்த உலகத்தை வெளிப்படுத்துகிறானோ அதை வேறு விதமாக மாற்றுவதற்கு எந்த ஜீவனாலும் இயலாது. ஆகையால் இவனே சர்வேஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறான் அப்படின்ட்டு இங்க ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்குள்ள அந்த வித்தியாசத்தை இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். எப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ அயம் யத் சுஜதே விஸ்வம் இந்த ஸ்லோகத்துல வருது முதல்ல. அயம் யத் சுஜதே விஸ்வம், இங்கு சுஜத்தே அப்படின்னா ஏதோ ஒன்று புதிதாக உருவாக்குவது கிடையாது, ஏதோ ஒரு புதிதாக உருவாக்குகின்ற ஒரு பொருள் அல்ல. வேதாந்தத்துல வந்து உலகம் பிரம்மத்திற்கு வேறாக உருவாக்கப்பட்ட பொருள் அல்ல, மாயையின் மூலம் வெளிப்படுகிறது என்பதுதான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க வந்து இந்த உலகம் உண்மையா இருக்குது அப்படின்ட்டு இப்போ மற்ற சாஸ்திரங்களை படிக்கும் போது நம்பலாம், ஆனா வேதாந்த சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பிரம்மத்துக்கு வேறாக உருவாக்கப்பட்ட பொருளாக இந்த உலகம் இல்லவே இல்லை. ஆனா மேனிஃபெஸ்டேஷன் ஆகுது, நமக்கு முன்னாடி அப்பியரன்ஸ் ஆகுது இல்லையா, காட்சிப்படுது. அது எப்படி நடக்குது? நம்முடைய சுய அறிவிலேயே நடக்குது. அப்ப அந்த நிலை நமக்கு உணரப்பட்டால்தான் இங்க படைப்பு என்பது வியாபாரத்துல சத்தியம் என்பது தெரியும், வியாபாரிக சத்தியத்துல இருக்குதுன்னு தெரியும். ஆனா நம்ம அது புரியாம வெறும் பாரமார்த்திக சத்தியத்தை மட்டுமே நாம பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அப்ப நம்ம இந்த சுய அறிவின் மூலமா இந்த வெளிப்பட்டு இந்த உலகத்தினுடைய பர்பஸ் என்னன்னு தெரியாம போயிடும். அதை சொல்றாரு ததன்ய தயுதும் அப்படின்னா, த அந்யதா அப்படிங்கிற வார்த்தை, வேறு விதமாக உலகத்தினுடைய அடிப்படை ஒழுங்கை எப்படி நீங்க பார்க்கணும்னா, பிரபஞ்சம் வந்து தோற்றம் உண்மையிலேயே இல்லை அப்படின்னே வச்சுக்கலேன். இப்போ அந்த உலகம் வந்து வெறும் மனசுல தான் உருவாயிருக்கு, இது வெறும் கற்பனை. இப்போ நம்ம கனவு காணும்போது ஒரு உலகத்தை பார்த்தோம், அங்கே வந்து கற்பனை தானே. இப்போ நனவு உலகத்துக்கு வந்தவுடனே இந்த உலகமும் கற்பனை தானே அப்படின்னு நம்ம சொல்றோம், சரி அப்படியே வச்சுக்கலாம். ஆனா இப்போ இந்த உலகத்தினுடைய நியதிகளை கவனிங்க, விழிப்பு நிலையில இப்போ நீங்க இந்த உலகத்தினுடைய நியதிகளை கவனிங்க. இந்த பூமியில ஒரு புவியீர்ப்பு சக்தி இருக்கு. இப்போ அந்த புவியீர்ப்பு சக்தி வந்து இந்த உடலை எல்லாம் தக்க வச்சுக்கிட்டு இருக்கு, பூமியில் நாமெல்லாம் நடந்துகிட்டு இருக்கோம், போறோம் வரோம், பஸ் போகுது எல்லாம். ஆனா அந்த புவியீர்ப்பு சக்தி போயிட்டா என்ன ஆகும்? இந்த பூமியிலிருந்து நம்ம எல்லாம் அப்படியே காத்துல பறந்துருவோம், எல்லாம் பறந்து எங்க நிற்போம், ஆகாயத்துல மிதக்கிட்டு இருப்போம். விமானம் பறந்துகிட்டு இருக்கிற மாதிரி ஆகாயத்துல விமானம் மிதக்குது இல்லையா, அந்த விமானம் வந்து புவியீர்ப்பு தன்மையை கடந்துதான் மேல போய் மிதக்கிட்டு இருக்கு. அப்ப அது மாதிரி நாம புவியீர்ப்பு தன்மையை கடந்து மேல போய் எல்லாம் மிதக்க ஆரம்பிச்சிருவோம். அப்ப என்னென்ன மிதக்கும்? பூமி உருண்டையில இருக்கிற எல்லாமே மிதக்க ஆரம்பிச்சிடும், மண்ணிலிருந்து விடுபட்டு எல்லாமே மிதக்கும், எதுவுமே இங்க பார்க்க முடியாது. அப்போ என்ன நினைச்சு பாருங்களேன், கடல் தண்ணி என்ன ஆகும்? கடல் தண்ணியும் மேலே வந்துடும், இந்த நிலப்பரப்புலேருந்து வெளியே வந்துடும், ஆகாயத்துக்கு வந்துடும். அப்போ அது நடக்குமா? ஒரு நாளும் நடக்காது. அப்போ என்ன நடந்தது? புவியீர்ப்பு விசை மாறாமல் இருக்கு அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயம் புரியுதுங்களா? அதே மாதிரி ஒரு கர்ம நியதி இருக்கு பாருங்க, கர்ம விதி, கர்மன்னா செயல். அந்த செயல் நியதி எப்படி வச்சிருக்குதுன்னா, இந்த பூமி தன்னைத்தானே சுற்றுகிறது, அது நியதி மாறாமல் சுற்றுறது, ஒரே மாதிரி சுற்றுது. கொஞ்சம் வேகமாகவும் சுத்த மாட்டேங்குது, கம்மியாகவும் சுத்த மாட்டேங்குது, ஒரு மாதிரி சாஞ்சிக்கிட்டு மல்லமாக சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த சுற்றுகின்ற வேகமும் மாறுபடுவது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அப்படியே ரைட்லேயே சுத்திட்டேன், எனக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் நான் லெஃப்டில் சுற்றுறேன் அப்படின்னு திரும்பி ரிவர்ஸில் சுத்தமா? அப்படியே சுற்றுல. ஏன்னா எத்தனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த பூமி வந்து ஒரே மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்போது ஒரு கர்ம நியதி கர்ம விதி இருக்கிறத நீங்கள் கவனிக்க முடியுது. அப்போ அந்த கர்ம நியதி கர்ம விதி இருக்கிறதுனால நமக்கு கால தேசங்கள் இங்கே உருவாகுது இல்லையா? கால தேசங்கள் உருவாகி இரவு பகல் அப்படிங்கிற சூரியன் வந்து பகலில் வந்து நமக்கு கிழக்க உதிக்கிற மாதிரியும் இரவில் வந்து மேற்க மறைகிற மாதிரியும் நமக்கு பூமி சுற்றுவதுனால தெரியுது. அப்போ இதெல்லாம் அந்த நியதி மாறாமல் கால ஒழுங்கு கரெக்டாக நடக்குது. அதனால இங்க படைப்புல எல்லாமே பிறப்பு இறப்புங்கிற அந்த சுழற்சிக்குள்ள வந்து வந்து போகுது. அப்ப இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட நிலைய, இந்த பிரபஞ்சத்தினுடைய இந்த நியதிய தனிப்பட்ட ஜீவன் ஒருத்தர் இருக்கிறான்னு வச்சுக்கீங்களேன், அவன் தன்னுடைய விருப்பப்படி மாற்ற முடியுமான்னு கேட்டா என்ன சொல்லணும்? முடியாதுன்னு தான் சொல்ல முடியும். அதுதான் இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஈஸ்வர ஒழுங்கை அந்த ஈஸ்வர வெளிப்பாடாகிய இந்த பிரபஞ்சத்தை மாயா சக்திய நம்ம வந்து நம்ம விருப்பப்படி மனித அறிவுக்கு உட்பட்ட விருப்பப்படி மாத்தி அமைச்சுக்கலாம் அப்படின்னா மாத்தி அமைக்க முடியாது. அப்போ அந்த நியதியை நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க சொல்ல வராரு. அந்த விஷயத்தை வந்து இந்த இடத்துல ஏன் அங்க இதை சொல்ல வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நாம இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அடுத்த இதுல சொல்றாரு, புமான் நா கோ அபி சக்தகா. அப்படின்னா எந்த மனிதனாலும் எந்த தேவராலும் அல்லது எந்த ஜீவர்களாலும் ஈஸ்வரனால் நிர்ணயிக்கப்பட்ட மாயையின் இந்த ஒட்டுமொத்த ஒழுங்கை மாற்றவே முடியாது. ஆனா ஜீவனுக்கு வரையறுக்கப்பட்ட சுதந்திரம், ஒரு ஃப்ரீவில் இருக்கு இல்லையா, அது எந்த இடத்துல பயன்படுத்த முடியும் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் இல்லையா. நம்ம ஏற்கனவே வந்து அப்ப எனக்கு வந்து ஒரு ஃப்ரீவில் இருக்கு இல்லைங்க, இப்ப நீங்க அந்த டைம் பேசும்போது ஃப்ரீவில் இருக்குன்னு சொன்னீங்க, நான் நினைச்சா மாத்திக்கலான்னு சொன்னீங்க, இப்ப வந்து நீங்க இப்படி சொல்றீங்களே அப்படின்னு கேட்கலாம். இங்க நீங்க வந்து மேலோட்டமா இந்த பாடத்தை கேட்டு போனீங்கன்னா இப்படிதான் கேள்வி கேட்பீங்க. இன்னும் கொஞ்சம் டெப்தா கேளுங்களேன், எப்படி இதை பார்க்கலாம்னா, ஜீவனுக்கு வரையறுக்கப்பட்ட சுதந்திரம் என்ற அந்த ஃப்ரீ வில் அப்படிங்கிறது சமஷ்டி ஒழுங்கில் கிடையாது. சமஷ்டி ஒழுங்கில்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமா ஈஸ்வர உடல்ல ஃப்ரீ வில் கிடையாது, ஆனா உங்க தனி மனித உடல்ல உங்களுக்கு ஃப்ரீ வில் இருக்கு. அப்ப சமஷ்டி வெஸ்டிங்கிற ரெண்டு விஷயத்த நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த வேதாந்த பாடத்துல. சமஷ்டி என்றால் ஒட்டுமொத்த உடல், ஒட்டுமொத்த மனம், ஒட்டுமொத்த அறிவு. அப்ப அங்க எல்லாம் சேர்ந்து இருக்கு. இந்த ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குள்ள இருக்கிற அத்தனை விஷயங்களும் அந்த சமஷ்டி சரீரத்தில் இருக்கு. எல்லா ஜீவராசிகளில் இருக்கிற அத்தனை அறிவும், அதாவது ஒரு அறிவு தாவரத்துல தொடங்கி ஆறு அறிவு மனிதன் வரைக்கும் இருக்கிற அத்தனை அறிவு பரிமாணமும் அந்த சமஷ்டி சரீரத்தில் இருக்கு. அதே மாதிரிதான் மனம் அறிவுங்கிற மாதிரி உடம்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த எல்லா உடல்களும் அந்த ஒரே உடலுக்குள்ள இருக்கு, அதுதானே விராட். அப்ப அப்படி ஒரு இந்த பிரபஞ்சமா இந்த விஸ்வரூபமா அந்த ஈஸ்வரன் அந்த மாயா சக்தி இருக்கும்போது இங்க மனிதன் என்ற நமக்கு ஒரு தனி பவுண்டரி இருக்கிற மாதிரி நமக்குன்னு ஒரு ஃப்ரீவில் இருக்கும். ஆனா அந்த ஃப்ரீவில் என்பது எப்படின்னா நம்முடைய சமஷ்டிங்கிற விஷயத்துக்கு போகாம வெஸ்டிங்கிற விஷயத்துக்குள்ள வந்து ஆராய்ந்து பார்க்கணும். நமக்கான தகுதியில நமக்கு என்ன ஃப்ரீவில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்க இங்க விசாரணை பண்ணி பாத்தீங்கன்னா, இப்போ மற்ற ஜீவராசிகளுக்கு கிடைக்காத ஒரு ஃப்ரீவில் நமக்கு இருக்கு. நான் ஏற்கனவே அதை சொன்னேன். எப்படி சொன்னேன்னா, இப்போ ஒரு அறிவு தாவரத்துல தொடங்கி ஐந்து அறிவு மிருகம் வரைக்கும் அதுங்க வாழ்க்கையை அதுங்க தீர்மானம் பண்ணி செய்ய முடியுமா? இந்த பூமியில வந்து இயற்கை என்ன கொடுக்குதோ அதை தான் அது வச்சுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பயங்கரமான எறும்பு வந்து அப்படியே போயிட்டு இருக்குது, சரியான மழை பிடிக்க போகுது. இப்போ நமக்கு தெரியுமா தெரியாது, ஆனால் எறும்புக்கு தெரியும். எறும்பு என்ன பண்ண போகுதுன்னா, இன்னும் ரெண்டு மூணு நாள்ல பயங்கரமான மழை வரப்போகுது, அந்த மழை வர்றதுக்கு முன்னாடி நம்ம உணவெல்லாம் எடுத்துக்கலாம், அதனால நம்ம எல்லாம் கிளம்புவோம் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டமா எறும்புகள்லாம் வெளியே வந்து அதுங்க தேவையான உணவெல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போகும். நீங்க பாத்தீங்கன்னா எறும்பு வீட்டுக்குள்ள அதிகமா வந்ததுன்னா மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். அந்த எறும்புகள்லாம் வந்து அந்த சாப்பாட்டெல்லாம் கொண்டு போய் சேகரிச்சு முடிச்ச பிறகு மழை வந்துடும், அதுக்கப்புறம் அது வராதுங்க. மழை வந்த டைம்ல வெளியே வரவே வராதுங்க. மழை நின்ன பிறகு திருப்பி வரும். மழை காலத்துல பாத்தீங்கன்னா மழை நின்ன பிறகு வெயில் காலத்துல வெளியே வந்து வந்து உணவு எடுத்துட்டு போய் போய் சேகரிச்சு வச்சுக்கும். அந்த மாதிரி அப்புறம் கண்டினியூஸா மழை இருக்குன்னா அது மூணு மாசம் ஆனாலும் ரெண்டு மாசம் ஆனாலும் எறும்புங்க வெளியே பார்க்க முடியாது. அப்ப எப்படிங்க இது சாத்தியம்? அது ஈஸ்வரன் நியதிக்குள்ள அதுங்களுக்கு தெரியும். அதுங்களுடைய வாழ்க்கையை ஈஸ்வரன் வாழ்றதுனால அந்த சிஸ்டம் எல்லாம் அவன் வச்சிருக்கிறான், அதுங்களுக்கு தெரியுது. நாம வந்து அப்படி இல்லை, நமக்கு ஒரு ஃப்ரீவில் வச்சிருக்கிறதுனால நமக்கு மழை வர்றது தெரியாது. அப்ப திடீர்னு மழை வந்துருதுங்க, என்ன பண்ணிட்டோம்? மலையைக்கு கொடை எடுத்துக்கிட்டு போக வேண்டியதுதான், இல்லைன்னா மலையில நினையாத மாதிரி ஒரு பாதுகாப்பா ஒரு கூரை வீடு கட்டிக்க வேண்டியதுதான். இந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்கல்ல. அப்ப நமக்குன்னு ஒரு பகுத்தறிவினுடைய பலன் என்ன அப்படின்னா, நம்ம மலையில நினையாம இருக்கிறதுக்கான ரெயின் கோட் போட்டுக்கலாம், கொடை எடுத்துக்கிட்டு போகலாம், அல்லது நம்ம பாதுகாப்பா ஒரு வீடு கட்டி அங்க உள்ள குடியிருக்கலாம். ஆனா மற்ற ஜீவராசிகள் அப்படிலாம் செய்ய முடியுமா? நிச்சயமா அப்படி செய்ய முடியாது. அப்ப இயற்கைய தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த ஜீவராசிகளிலும் மாற்றம் செய்ய முடியாது. ஆனா மனிதன் தனக்கு விருப்பம் மாதிரி இந்த இயற்கையை மாற்றி அமைக்கிறான். அப்ப எப்படி இது சாத்தியம்? அந்த ஃப்ரீவில் தாங்க இங்க தனித்துவமான வெஸ்ட் சரீரத்துல நம்ம கிட்ட இருக்கிற அந்த இன்டலெக்ட்ல நடத்திக்கலாம், அது அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஆனா அது நமக்கான வாழ்க்கையை தான் நம்ம மாத்திக்க முடியுமே தவிர ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்ச வாழ்க்கையை நீங்க மாத்த முடியுமானா? முடியாதுன்னு தான் நம்ம அன்னைக்கிறதே சொல்றோம். ஏன் அப்படியே சொல்றோம்னா, இந்த கிளாஸ் எல்லாம் எடுக்கும்போது சொல்லுவேன், இப்ப நீங்க எதுக்காக வந்திருக்கீங்களோ அதை மட்டும் பாருங்க, மற்றவனை மாத்த நீங்க எதுக்கு வந்தீங்க? கிடையாது. நீங்க சொன்னி அவன் மாறிடுவானா? மாற மாட்டான். அப்ப அவனை மாத்திரத்துக்கு உங்களை வச்சிருக்காங்களா? கிடையாது. உங்களை மாத்திக்க தான் நீங்க வந்திருக்கீங்க அப்படிங்கிற மட்டும் புரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையை நீங்க வாழுங்க, அவங்களுக்கு போய் அட்வைஸ் பண்ணி நீங்க தேவையில்லாத பிரச்சனைகளை விலை கொடுத்து வாங்கிக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அப்ப இது நமக்கு புரிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், அமைதியா நம்ம வாழ்க்கைக்கான வழிமுறைகளை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணி நம்மளை எப்படி மாத்திக்கலாம், நாம எப்படி சரியா வாழணும், அதை பார்த்து பார்த்து நம்ம சரி பண்ணிக்கிட்டே போக போக அந்த பரிணாமம் நமக்கு அப்டேட் ஆக ஆக மனசு விரிய விரிய அதுக்கப்புறம் நம்ம எல்லா நிலையும் கடந்து காஸ்மிக் இன்டலெக்டினுடைய அந்த பிரைட்னஸ் நமக்குள்ள தெரிய வரும். அந்த நிலை என்ன, உடல் கடந்த உணர்வு நிலையா மாறிடும். அப்ப அங்க வந்து இந்த உடலுக்குள்ளதான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு அவசியம் இல்லாத ஒன்றா தெரியும். அதை சொல்றாரு, தேனாயம் சர்வேஸ்வரகா, அதனால்தான் அவன் சர்வேஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறான். அப்ப அனைத்தையும் கட்டுப்படுத்துகின்ற விவகார அதிபதி கர்ம பல தாதா இந்த பிரபஞ்ச நியமத்தின் ஆதாரமாக அந்த ஈஸ்வரன் இருக்கின்றான் அப்படின்னு புரிய வைக்கிறாரு. அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, விவகாரத்துல ஈஸ்வரன் படைக்கிறார், இந்த உலகம் இயங்குது, அதை ஜீவன் என்பவன் அனுபவிக்கிறான், இதெல்லாம் இங்க விவகாரிக சத்தியத்துல நடக்கும். ஆனா பாரமார்த்தத்துல படைப்பே கிடையாது, உலகமும் மித்தியா, பிரம்மம் மட்டுமே சத்தியம். அப்ப இந்த இரண்டு நிலைகளையும் நாம நல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும், ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது, குழப்பிக்கிட்டா வேதாந்தம் புரியாது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல புரிய வைக்கிறார். அப்ப நம்ம இதுக்கு எப்படி ஓமானத்துல பாக்கலாம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன ஓமானம் தான் மீண்டும் வருவேன். ஒரு தியேட்டர்ல படம் ஓடிட்டு இருக்கு, அந்த திரையில வந்து பல காட்சிகள் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு, பல கதாபாத்திரங்கள், அந்த கதாபாத்திரங்கள் வந்து ஒருவரை ஒருவர் மாற்றுவதற்கான செயல்பாட்டில் கூட அந்த கதாபாத்திரம் இருக்கலாம். அந்த கதாபாத்திரத்துல வந்து இந்த கதாநாயகன் போய் வில்லனுக்கு வந்து நீ இப்படி இருக்கிற, உன்னுடைய கேரக்டரை மாத்திக்கோ, இல்லைன்னா உன்னை நான் தண்டிக்க வேண்டியதா வரும் அப்படின்னு கதாநாயகன் போய் வில்லனை மிரட்டுறான். உடனே வில்லன் நீயா நானா பார்த்துடலான்ட்டு கதாநாயகனை எதுக்குறான், ரெண்டு பேருக்கு பயங்கரமான சண்டை. உடனே கதாநாயகன் ஜெயிச்சிடுறான், வில்லனை போட்டு மெதிச்சிடுறான். வில்லன் வந்து இனிமேல் நான் தப்பு பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்கறான். அப்ப இது மாதிரி ஒரு சீன் ஓடுது, அருமையா இருக்கு படம் பாக்குறதுக்கு. அப்ப ஒருவரை ஒருவர் அங்க மாற்றுவதற்கான சம்பவம் வந்து அந்த திரைப்படத்துல நடக்குது. ஆனா அந்த முழு திரைப்படத்தின் அந்த திரைக்கதை வந்து யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு, அந்த படத்தை எடுத்த டைரக்டருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்ப அவர் தான் அதெல்லாம் முடிவு பண்றாரு, கதாநாயகனை வந்து வச்சு வில்லனை வந்து மாத்தணும். அப்ப அந்த கதாநாயகனை வச்சு வில்லனை மாத்தணும்னா அந்த கேரக்டர் அவர் உண்டு பண்றாரு, அந்த படம் எடுத்த டைரக்டர். அது மாதிரி இங்க ஜீவன் வந்து தனது கர்ம எல்லைக்குள்ள அவன் என்ன மாதிரி செயல்படுகிறானோ செயல்படட்டும், ஆனால் இந்த முழு பிரபஞ்ச ஒழுங்கு என்ன பண்ணுதுன்னா அந்த ஈஸ்வர மாயையின் கீழே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம மாற்றம் செய்ய வேண்டும்னு முடிவு பண்ணா எது முடிவு பண்ணோம், அந்த ஈஸ்வர நியதிக்குள்ளதான் அந்த முடிவு உண்டாகுமே தவிர நீங்க நானும் முடிவு பண்ணி மாற்ற முடியாது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த பாயிண்ட் எப்படி நான் இப்ப சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப நாம வந்து 10 பேருக்கு அட்வைஸ் பண்றோம், அந்த 10 பேர் மாறிட்டாங்கன்னா மாற மாட்டாங்க, அந்த இயற்கையே முடிவு பண்ணா மட்டும்தான் அவங்கள மாத்தும். அப்ப அதுக்கான பனிஷ்மெண்ட்டை கொடுக்கும், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கும், அப்பதான் அவங்க வாழ்க்கையில எது நல்லது எது கெட்டதுன்னு புரிய வரும். அதெல்லாம் நம்ம யதார்த்தமா வாழ்க்கையில பாக்குறோம் இல்லையா. ஒருத்தனுக்கு வந்து கஷ்டம்னா என்னன்னு காட்டி கொடுத்த பிறகுதான் அந்த கஷ்டத்தை அவன் உணர்வான். அது வரைக்கும் அவன் கஷ்டம்னா என்னன்னு தெரியாம ஆடாத ஆட்டம்லாம் ஆடுவான். அப்போ ஒரு இடத்துல அடிபட்ட உடனே அவனுக்கு வாழ்க்கையில அடுத்த அனுபவங்கள் பிறக்கும் இல்லையா. அப்போ உடனே அவன் நல்லது கெட்டது எதுன்னு புரிய ஆரம்பிக்கும், எனக்கே அந்த கஷ்டம் வந்துச்சு அப்படின்னு தேட ஆரம்பிப்பான். அப்போ இதெல்லாம் இயற்கை கொடுத்தா மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கையில மாற்றம் நடக்குமே தவிர, தனி மனிதர்களாக இருக்கிற நாம போய் அவனுடைய வாழ்க்கையில மாற்றம் செய்ய முடியாது. ஆகவே நம் வேலை என்னவோ, நமக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் என்னவோ அதை மட்டும்தான் நாம செய்யணும். இன்னொருத்தருடைய கதாபாத்திரத்துல போய் நம்ம கிராஸ் பண்ணக்கூடாது. அது பண்றதுனால தான் மன உளைச்சல் நமக்கு உண்டாகும், பிரச்சனைகள் வரும், அது நம்ம கவனிக்கணும்னு அப்படின்னு சொல்ல வர்றாரு. அப்ப இங்க என்ன இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வாழ்க்கையில உங்க கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகள் எது நடந்தாலும் அது ஏன் நடக்குதுன்னு சிந்தனை மட்டும் பண்ணுங்க. சிந்தனை பண்ணி பார்த்துட்டு நான் செய்ய வேண்டியதை இதுல செய்ய முயற்சி பண்றேன், ஆனா இதற்கான பலன் வந்து ஈஸ்வர ஒழுங்குல அந்த நியமத்துல நடக்கட்டும் அப்படின்னு நீங்க அந்த விஷயத்த உங்களுடைய முயற்சி நிமித்தம் பண்ணலாம். அது நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா அப்படின்னு உங்க கையில இல்லை. எப்படி, இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாமா. இப்ப வந்து ஒரு விவசாயிக்கு விளை நிலத்துல விதை வைக்கணும், விதை நெல் வைக்கணும். இப்ப அவன் விதை நெல்ல வந்து பூமியில உழுறதுக்கான உழுற வேலையை பாக்குறான், நல்லா பக்குவமா தண்ணி பாய்ச்சி அந்த மண்ணு கொஞ்சம் காஞ்ச உடனே நல்லா உழுவுறான், மண்ணு பொழு பொழுன்னு அழகா வந்துடுது. அந்த மண் நல்லா உதிரி மண் மாதிரி வந்த உடனே விதைகளை பூரா தூவி விடுறான் ஒரு விவசாயி. அப்போ அந்த விவசாயம் வந்து எதுக்காக அவன் தூவுறான், மழையை எதிர்பார்த்து இந்த மழை வந்ததுன்னா அது துளிர் விட ஆரம்பிக்கும், வெயில் வரும், எல்லாம் நல்லா அருமையாக நடக்கும் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் திடீர்னு ஒரு ஆற்று வெள்ளம் வந்துடுது, பயங்கரமான வெள்ளம். அது என்ன ஆயிடுது, ஊருக்குள்ளே பூந்து விவசாய நிலத்தில் அவன் விதைச்சி வச்ச நெல்லை பூரா அடிச்சுக்கிட்டு போயிடுது, மண்ணுக்குன்னு எல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடுது. இப்போ அவன் நினச்சது நடந்ததா? நடக்கல. ஆனால் அவன் என்ன நினச்சான், நம்ம விதையை ஊனி வச்சா கண்டிப்பாக அது விளைச்சல் ஆகும், அந்த விளைச்சல் ஆன பிறகு நமக்கு அறுவடை பண்ணலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு தான் அதை செஞ்சான். ஆனால் மாறி நடந்துருச்சுல்ல. அப்போ இந்த மாற்றம் ஏன் நடக்குது? நம்ம கையில் இல்லை இதெல்லாம். இப்போ அதுக்காக தான் நாம் என்ன சொல்கிறோம், நாம் ஒரு முடிவு எடுக்கலாம், ஆனால் இயற்கை ஒரு முடிவு எடுத்துச்சுன்னா மாற்றம் ஆகிடும். அதுதான் நமக்கு மேலே இருக்கிற ஈஸ்வர சக்தி. அப்போ நாம் என்ன இந்த மாதிரி எதிர்பாராமல் நடக்கிறது நம்மளை மீறி போயிடுது. அதனால் நம்ம கூடுமான வரைக்கும் நம்முடைய சக்திக்கு உட்பட்ட வேலைகளை மட்டும்தான் செய்ய முடியும். நம்ம சக்திக்கு முடியாததை நான் செய்கிறேன் அப்படின்னு நீங்க முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகவும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதே புரிஞ்சுக்கங்க. அப்போ இந்த நிலையில தான் நீங்க என்ன பண்ணணும், கர்ம யோக மனப்பான்மைக்கு வரணும். எப்படி மனப்பான்மை அந்த காலத்துலலாம் பெரியவங்க பண்ணுவாங்கன்னா, இறைவா என் கையில ஒன்றும் இல்லை, நீயே இயற்கையா இருக்கிற, நான் இந்த விவசாய பூமியில விதைகளை நடுறேன், இதை விளைச்சல் ஆக்குறதும் இதை அழிச்சு விடுறதும் உன் கையில தான் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு விதைகளை ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு விதைகள் எல்லாம் விதைப்பாங்க. அப்போ ஈஸ்வரன் நியதியில் அது அறுவடை ஆகணும்னு ஒரு நியதி இருந்தால் அழகாக பருவம் மாறி மழை பெழியும், வெயில் அடிக்கும், காத்தடிக்கும், அப்படியே அழகாக அந்த செடிகள் எல்லாம் பூத்து நல்ல நெற்பயிர்கள் பூத்து குலுங்கி நமக்கு தேவையான அறுவடை அமோகமாக நடக்கும். ஆனால் அதுவே கொஞ்சம் மாறி அவன் வேண்டிக்கிட்டாலும் இயற்கை வந்து இல்லை அது மாற்றணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா சரியான புயல் மழை வெள்ளம் வந்து அந்த இடத்துல விவசாயத்தை அழிச்சிடும். அப்போ இப்படியும் நடக்கும், அப்படியும் நடக்கும். அதனால நாம் வந்து நம்ம செயல் ஒன்றும் இல்லைப்பா, நான் என்னுடைய வேலையை செய்கிறேன், நீ நல்லது பண்ணுவியோ கெட்டது பண்ணுவியோ, அதனால நல்லது வருமோ கெட்டது வருமோ எனக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு அர்ப்பணிப்பு மனப்பான்மையோட நம்ம ஒரு காரியத்தை செஞ்சோம்னா அதுதான் ஈஸ்வர அர்ப்பணம்னு பேரு. அதை ஏன் நம்ம வந்து ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னா, டைரக்டா நீங்க வந்து ஈஸ்வர நிலைக்கு உடனே போக முடியாது. ஃபர்ஸ்ட் நான் ஜீவன் என்ற நிலையில நீங்க இருக்கிறதுனால உங்களை நீங்க முழுமையா அவங்க கிட்ட ஒப்படைக்கும் போதுதான் உங்க வாழ்க்கைய அவன் எடுத்துக்குவான் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நான் அதெல்லாம் உதாரணம் எப்படின்னா, அம்மா குழந்தையினுடைய உறவு தான் சொல்லியிருக்கிறேன். இப்போ ஒரு குழந்தை வந்து தானா முடிவெடுத்து கையை விட்டுட்டு ஓடினா பஸ்ல அடிபட்டுடும், ஆனா அம்மாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பா இருக்கும். அப்போ அதுக்கு எப்போ பசிக்குதோ உணவு கொடுப்பா, அதுக்கு எப்போ ஆய் கழுவுணுமா கழுவி விடுவா, இதெல்லாம் பாத்துக்கிறாள்ல தாய் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற வரைக்கும் அந்த குழந்தைய பராமரிப்பா. ஆனா அது நீ வேண்டாமா நானே பாத்துக்கிறேன், நான் இப்ப கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிட்டேன், நானே சாப்பிட்டுக்கிறேன், நானே பாத்துக்கிறேன்னு சொல்லும் அந்த முயற்சி அதுக்கு சில நேரங்களில் வெற்றியை கொடுக்கலாம், சில நேரங்களில் தவறா கூட போகலாம் இல்லையா, அது நம்ம கையில் இல்லை. அப்ப இங்க அந்த மாதிரி ஜீவிதமும் ஈஸ்வரமும் இங்க எப்படி இருக்குன்னா, ஒரு தாய் செய் உறவு போல. ஆனா இரண்டும் ஒரே குழந்தைகள் தான், அந்த தாயும் செய்யும் பிரிக்க முடியாத மாதிரி இங்க ஈஸ்வரனும் ஜீவனும் பிரிக்க முடியாதுதான். ஆனா நாம பிரிஞ்ச மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறது அஞ்ஞானம். அப்ப நாம என்ன பண்ணணும், நம்முடைய தாய்ங்கிற ஈஸ்வர நியதிக்குள்ள நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை ஈஸ்வரன் வாழ்வான், அப்போ அது பாதுகாப்பாக இருக்கும், அகங்காரமா இருக்காது, அது கர்ம யோகமா மாறும், அதன் மூலமா நமக்கு பாவ புண்ணியங்கள் சேராது. அப்ப எல்லாமே ஈஸ்வர நியதிக்குள்ள அருமையா நடக்கிறத அனுபவத்துல பார்க்கலாம் இல்லையா. அந்த நிலையும் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல. இதான் விஷயம். ஏன்னா இந்த ஸ்லோகம் என்னன்னு மீண்டும் ஒரு டைம் படிக்கிறேன் பாருங்க. அயம் யத் சுஜதே விஸ்வம் ததன்ய தயித்தும் புமான் நாக்கோ அபி சத்தே நாயம் சர்வேஸ்வர இது ஈரித்தகன்னா, அந்த ஈஸ்வரன் எவ்வாறு உலகத்தை வெளிப்படுத்துகிறானோ அதை வேறு விதமாக மாற்றுவதற்கு எந்த ஜீவனாலும் முடியாது. அதனால் அந்த சர்வேஸ்வரனாக ஈஸ்வரனே இருக்கிறான் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து. அப்போ இந்த நிலையில் என்னன்னா, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமாகவே ஈஸ்வரன் தான் இருக்கிறான். அப்போ இங்கே நம்ம இந்த அத்வைத வேதாந்தத்தினுடைய ஆழம் டெப்த் என்ன அப்படின்னா, நீங்கள் தனித்துவமான ஜீவிதத்தை விட்டுட்டா மட்டும்தான் நீங்கள் ஈஸ்வரனாக முடியும். நானுங்கிற ஈகோ இருக்கிற வரைக்கும் நீங்க ஈஸ்வரன் ஆக முடியாது, ஒரு நாளும் ஆகவே முடியாது. ஏன் அப்படின்னா, நான் செய்கிறேன், நான் பார்க்கிறேன், நான் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பேன், நான் நானுங்கிற ஈகோ இருந்துகிட்டே இருக்கும். அந்த நிலை வந்து ஈஸ்வர நிலைக்கு நம்மளை கொண்டு போகாது. அப்ப அதனாலதான் இங்க வந்து அத்வைதம் என்ன சொல்லுதுன்னா, இரண்டாவது பொருள் இல்லை, நீ உன்னை இழந்துட்டினா போதும், ஒரே பொருள் இருக்கும், அது இறைவன் தானே. அப்ப நாம வந்து நம்மளை தனித்துவப்படுத்தும் போதுதான் இறைவன் வேறு நான் வேறுங்கிற இருமை வருது. அந்த இருமையில தான் நம்ம இத்தனை விவகாரம் பண்றோம், இறைவனுக்கு பக்தி செய்யறோம், பூஜை செய்கிறோம், பூ வாங்கி போடுறோம், பூஜைக்கு கொடுக்குறோம், கோயிலுக்கு போகணும் அப்படின்னு ஆயிரம் ஆயிரம் காரணங்களை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், இறைவன் நமக்கு வேறாக இருக்கிறான்ட்டு. ஆனா நானுங்கிற என்னுடைய அகங்காரத்தை விட்டுட்டா போதும், நம்ம கிட்ட இருந்து இறைவன் எதையுமே எதிர்பார்க்கறது இல்லை. ஏன்னா என்ன நம்ம கிட்ட எதிர்பார்க்க முடியும், அவனுக்குள்ளதான் நாமளே இருக்கிறோம். அவன்கிட்ட இருந்தே எடுத்து அவனுக்கே கொடுக்கறதுல என்ன ஒரு சிறப்பு இருக்க போகுது? அப்பாவுடைய பர்ஸ்ல இருந்து பணத்தை எடுத்து அப்பாவுக்கே பையன் கொடுத்தான்னா அது நல்லா இருக்குமா? பையனா சுயமா சம்பாதிச்சு அப்பா கிட்ட, அப்பா இந்த அப்பா உங்களுக்கு ஒரு 10,000 செலவுக்கு வச்சிங்கன்னு கொடுத்தா அப்பா சந்தோஷப்படுவாரு. அப்பாவுடைய பாக்கெட் மணியை எடுத்து அப்பாவுக்கே இந்த அப்பா பணம் கொடுத்தா அப்பா என்ன ஆவார்? டென்ஷன் தான் ஆவார். அது மாதிரிதான் இங்க வந்து ஈஸ்வரன் நியதிக்குள்ள நாம பண்ணிட்டு இருக்கிற வேலையெல்லாம். ஏன்னா ஏன்னோ ஈஸ்வரனுக்கு நாமளே செய்யற மாதிரி, உனக்கு நான் பூ வாங்கி போடுறேன், உனக்கு அதை பண்ண இதை பண்ண, நீ ஏன் எனக்கு அதை பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு நம்ம அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணிக்கிட்டு கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கோம். நம்ம கிட்ட அவன் எதுவுமே எதிர்பார்க்கறது இல்ல. நம்முடைய தனித்துவத்தை இழந்துட்டுதான் ஒரே விஷயத்தை மட்டும்தான் ஈஸ்வரன் எதிர்பார்க்கறான். நீங்க எதை கொடுத்தாலும் ஈஸ்வரன் மகிழ மாட்டான். தன்னை இழந்த பிறகு நான் தான் நீ, நீ தான் நான்னு சொல்லும் போது அங்க ஈஸ்வர ஜீவ வேறுபாடு மறைஞ்சு போய் இரண்டும் ஒன்றுங்கிற நிலைப்பாடு உருவாகுது இல்லையா? அதைத்தான் இங்க புரிய வைக்கிறார். அப்ப அந்த நிலை இங்க உண்டாக்க வேண்டும். அத்வைத வேதாந்தத்துல இந்த உலகம் பிரம்மத்திலிருந்து வேறாக உருவாக்கப்பட்ட ஒரு தனி பொருள் கிடையாது, மாயையின் மூலமாகத்தான் இது வெளிப்படுகிறது என்ற ஒரு விஷயம் நமக்கு புரியணும். ஏன்னா மாயை என்பது அந்த பரமனின் சக்தி. ஆகவே இந்த படைப்பு என்பது விவகார சத்தியத்தில் மட்டும்தான் உண்மை போல தெரிகிறது என்பதை மறந்துவிடக் கூடாது என்று இதுல சொல்றாரு. அப்ப இந்த நிலை வந்து நமக்கு இந்த உலகத்தினுடைய அடிப்படை ஒழுங்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் புரியுது. அப்ப அந்த நிலையில இங்க அனைத்தையும் கட்டுப்படுத்துகின்ற விவகாரத்தின் அதிபதியாக கர்ம பல தாதாவாக ஈஸ்வரனே இருக்கின்றான் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்த இடம் வந்து நம்ம என்ன மாதிரி இந்த ஸ்லோகத்தை முழுமையா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உலகம் வந்து ஈஸ்வரனுடைய மாயையின் மூலமாக வெளிப்படுது. அந்த மாயாங்கிறது எங்க இருக்குன்னா காரண சரீரத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு, அது விதையா இருக்கு. அது பௌதீக உடலுக்குள்ள வந்து சிந்தனைகளா வெளிப்பட்டு உடம்பு மூலமா புலன்களா பார்க்க ஆரம்பிச்சா உலகமா விரிஞ்சிடுது. அப்படிதான் இந்த மாயை வந்து நமக்கு வெளிப்படுது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையில ஜீவனால் இந்த உலக நியதியை மாற்ற முடியாது. அது ஈஸ்வர சமஷ்டி ஒழுங்கின் அதிபதியாக இருக்கின்ற அவனால் மட்டும்தான் அது நடத்த முடியும். அதனால் ஈஸ்வரனை சர்வேஸ்வரன் என்று அழைக்கிறோம். நம்முடைய உண்மை நிலை என்னன்னா, அப்படிப்பட்ட இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸல வச்சுக்கிட்டு இருக்கிற ஈஸ்வரன் சர்வேஸ்வரனாக இருக்கட்டும், நான் வந்து அந்த ஈஸ்வரனுக்கு கட்டுப்படாத தனி அகங்காரியா ஜீவனா இருக்கிறேங்கிற கிஞ்சிக்கனா இருக்கட்டும், இந்த ரெண்டு நிலைகளுமே ஒரு தனித்தனி தன்மையாக தெரிஞ்சாலும் இது எல்லாமே பிரம்மத்தில் இருக்கக்கூடிய நிலைப்பாடு தான். அதனால இங்க இரண்டு நிலைகளையும் கடக்கிற நிலை வந்துவிட்டா உண்மை நிலை பிரம்மம் மட்டும்தான் தெரியும். அப்ப முதல்ல நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய ஜீவிதத்தை இழந்துடணும். நான் ஒரு தனி மனிதன் அப்படிங்கிற அகங்காரத்தை விட்டுட்டு சரண்டர் தான் ஆகணும். சரண்டர் தவிர ஒரு வழியே கிடையாது. அப்ப நம்ம வந்து என்னுடைய பொறுப்பு எதுவும் இல்லப்பா, நீயே பண்ற, உன்னுடைய விருப்பப்படி இதெல்லாம் நடக்குது, இந்த உடலும் மனசும் உன்னுடைய கருவி அப்படின்னு அதுகிட்ட ஒப்படைச்சிடணும். ஒப்படைச்ச பிறகு இந்த உடல்ல மாற்றம், உலகத்துல மாற்றம், நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் நடக்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த மாற்றங்கள் அப்படியே நடந்துகிட்டே இருக்கட்டும். அது நம்ம சரணாகதி தத்துவத்துல இங்க நாம ஒண்ணும் செய்யல, அது செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிற புரிதல்ல நம்ம மேலோங்க 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 நம்முடைய தனித்துவமே கடைஞ்சி போய் கரைஞ்சி போய் அந்த ஈஸ்வரத்துவத்துல அதுவும் புரிய வந்த பிறகு அந்த காரண சரீரமும் அழிஞ்சு போயிடும். ஏன்னா ஈஸ்வர நிலைக்குள்ள போனாதான் நீங்க காரண சரீரத்தை அழிக்க முடியும். அப்ப காரண சரீரம் அழிஞ்சு போனா அங்க சஞ்சித கர்மா இருக்காது, அதுக்கப்புறம் உடம்பு எடுக்க வேண்டிய அவசியம் வராது. அதுதான் பிரம்ம நிலை, பாரமார்த்த நிலை, பாரமார்த்த சத்தியம் அப்படிங்கிறது இங்க இந்த ஸ்லோகத்தின் மூலமா புரிய வைக்கிறாரு. அது பகவத்கீதையிலையும் அழகா சொல்றாங்க, மாயாத்திய க்ஷேண பிரகிருதி சுயத்தே சாட்சாத் சராச்சரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதுல என்ன சொல்றாருன்னா, எனது மேற்பார்வையிலே பிரகிருதி இந்த சராச்சரமான இந்த உலகமாக வெளிப்படுகிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதாவது அண்ட சராசரம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா இந்த உலகமாக, அதுதான் இங்க சுயத்தே சராச்சரம் அப்படிங்கிற வார்த்தையை போடுறாரு, சா சராச்சரம். அப்போ இங்க கீதை வந்து இதை மீண்டும் அறிவுறுத்துகிறது. எந்த வகையில் அறிவுறுத்துகிறதுனா, அந்த மாயைக்கு ஆதாரமாக இருக்கின்ற மகேஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலே இந்த பிரகிருதி இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கும் போது நீங்க அந்த காஸ்மிக் இன்டலெக்டினுடைய ஒரு சின்ன துகள் தான் நாம் இங்க ஜீவன் என்று நம்மளை நம்ம தனியா அபிமானிக்கிறோம். அந்த தனித்துவ அகங்காரத்தை விட்டுட்டா போதும் இந்த ஒட்டுமொத்த காஸ்மிக்கா தான் நாம் இருக்கிறோங்கிறது அப்பதான் புரியும். விடும்போதுதான் புரியும், விடாத வரைக்கும் புரியவே புரியாது. அதுதான் இந்த கீதையில இந்த இடத்துல பாக்குறோம். அதாவது உலகத்தின் மொத்த நியமமும் ஈஸ்வர ஆதீனமாக இருக்கிறது அதனால் இவ்வாறு இந்த உலகம் இயங்குகிறது என்பதை இந்த பகவத்கீதையினுடைய ஸ்லோகம் தெளிவுபடுத்துது. ஆனால் அதே கீதையில 13வது அத்தியாயத்தில் 31வது ஸ்லோகத்தில் பரமாத்மா அகர்த்தா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போடுவார். வியாபகார நிலையில பாரமார்த்த நிலைகளையும் இங்கு வேறுபடுத்தி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த டிஃபரன்ஸ் காட்டுறதுதான் அந்த 13வது அத்தியாயத்துல 31வது ஸ்லோகத்துல சொல்லப்படுகின்ற விஷயம். அப்ப இங்க வியாபகாரிக சத்தியத்துல ஈஸ்வர நிகழ்வுல அவனுடைய விருப்பத்தின்படி இங்கு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. பாரமார்த்திக சத்தியத்துல இங்க ஜீவ ஈஸ்வர வேறுபாடு இல்லை, ஒரே பிரம்மம் தன்னை பார்க்கின்ற கண்ணாடியில தெரியுது, அவ்வளவுதான். அப்படிதான் அந்த நிலைப்பாடை புரிந்து கொள்ள வேண்டும் என்று இங்க சொல்ல வராங்க. அப்ப அதனால நம்ம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப வித்யாரிணர் வந்து சர்வேஸ்வரன் என்ற பெயரிலே அந்த ஈஸ்வரனை வந்து இங்க புரிய வைக்கிறார் இல்லையா. அப்ப ஈஸ்வரனுடைய ஆட்சி என்பது ஜீவர்களை வந்து அடிமைப்படுத்துகின்ற ஆட்சியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா பிரபஞ்ச ஒழுங்கை நிலைநிறுத்துகின்ற ஒரு சமஷ்டி நியதிக்குள்ள அந்த ஈஸ்வரன் இருக்கிறானே தவிர, ஏதோ ஈஸ்வரனுக்கு கீழே நாமெல்லாம் இருக்கிறோம், அவனுக்கு அடிமையா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்துக்குள்ள நம்ம போயிடக்கூடாது. ஏன்னா நம்ம சர்வேஸ்வரன் அப்படிங்கும் போது நமக்கு வேறாக இருக்கிறான் அப்படிங்கிற அந்த இருமைகள்ல பார்க்கும்போது நிறைய பேர் அப்படிதான் ஆயிடுறாங்க. நிறைய பேர் வந்து இறைவனை தனக்கு வேறாக பார்த்து அந்த இறைவனுக்கு நான் தாசன், இறைவன் எனக்கு தலைவன் அப்படின்னு தன்னையே தான் அடிமைப்படுத்துகின்ற நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஆனா இங்க வந்து நம்முடைய அத்வைத வேதாந்த சாஸ்திரத்துக்குள்ள நீங்க வந்து கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த உலகம் வந்து ஒரு ரிதமா ஒரு நியதியின் அடிப்படையில இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப அந்த உலக ஒழுங்கை தன்னுடைய விருப்பப்படி மாற்ற வேண்டும் என்ற அகங்காரத்தை நாம் வளர்க்கக்கூடாது. அதுதான் இங்க அத்வைத வேதாந்த மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான விஷயம். என்னன்னா ஈஸ்வர நியதிக்குள்ள எல்லாம் அதனுடைய நிகழ்வுல சரியா இருக்கு, அதை நான் மாத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க பிரபஞ்ச நிகழ்வுல எந்த விஷயத்தையும் கை வைக்க முடியாது. அதனால ஜீவ ஈஸ்வரன் என்ற இரு நிலைகளையும் மாயை உபாதியில் மட்டுமே பிரித்து பார்க்க வேண்டும். ஆனா அதற்கு ஆதாரமான அகண்ட சச்சிதானந்த ஸ்வரூபமாகிய பிரம்மத்தை மறவாது இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை உண்மையை இந்த 160வது ஸ்லோகத்துல பாக்குறோம். அப்ப அடுத்தது ஸ்லோகம் 161. அப்ப இதெல்லாம் நீங்க நல்லா உள்வாங்கிக்குங்க. ஏன்னா இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் என்ன அடிப்படையில ஈஸ்வர ஜீவ வேறுபாட புரிய வைக்குது, ஈஸ்வரனுடைய தகுதி என்ன, ஜீவனுடைய தகுதி என்ன. இப்ப ஜீவன் தன்னுடைய தனித்துவத்தை இழந்துட்டு அவன் எப்படி ஈஸ்வரனா மாறுறான், அப்ப இருப்பது ஈஸ்வரனேங்கும் போது அந்த ஈஸ்வரன் யாரு, மாயாசக்தி. அப்ப அந்த மாயாசக்தி யாருடைய சக்தி, அந்த பரமனின் சக்தி. அப்ப அங்க பரமன் மாத்திரம்தான் இருக்கிறான், அவனுடைய சக்தி இந்த பிரபஞ்சமா வெளிப்பட்டு இங்க இவ்வளவு விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப இருப்பது இருப்பு மாத்திரமே, பிரம்மம் மாத்திரமே, அவ்வளவுதான். அப்ப நானுங்கிற ஒருத்தன் இங்க இருக்கானா, இல்லவே இல்லை. அப்ப அந்த நிலையில பாத்துக்கிட்டு இருக்கிறவன் யாரு, உண்மை நானாகிய பரமன் தான். அப்ப அவன் தான் சாட்சி, அவன் தான் பிரம்மம். அப்ப அப்படிதான் இந்த விஷயத்துக்கு நம்ம அப்டேட் ஆகணுமே தவிர, நம்ம தனித்துவமா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு அந்த பவுண்டரியில இருந்து நம்ம வெளிவர முடியாததுனால இந்த பாடத்திட்டத்துல வெற்றி பெற முடியாம போயிடும் அப்படிங்கறத இந்த 160வது ஸ்லோகம் ஆழமா அறிவுறுத்துது. இப்ப 161ல பார்ப்போம். அக்ஷேச பிராணி புத்தினாம் வாசனாஸ்தத்ர சம்ஸ்திதாக தாபிகி குரோட்டி கிருத்தம் சர்வம் தேன சர்வக்ன ஈரித்தக. இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, படைக்கப்பட்ட எல்லா உயிர்களின் புத்தி வாசனைகளும் அந்த மாய என்னும் காரண சரீரத்திலே தான் இருக்கின்றன. அவைகள் அனைத்தும் அதிலே ஒருங்கிணைந்து இருப்பதினாலே அந்த ஈஸ்வரனை சர்வக்னன் என்று நாம் அழைக்கிறோம் அப்படின்ட்டு தான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். அப்ப ஏன்னா இங்க எத்தனை ஜீவராசிகளாக இருந்தாலும் சரி, ஒரு எறும்புல இருந்து யானை வரைக்கும் நீங்க படைப்புல எல்லா உடல்களையும் பாருங்க, அந்த படைப்பான எல்லா ஜீவர்களையும் பாருங்க, உயிர்களை பாருங்க. அதனிடத்துல இருக்கிற புத்திசாலித்தனம் எல்லாம் எப்படின்னா வாசனைகளினுடைய அடிப்படையில இருக்கு, அதனுடைய சம்ஸ்காரங்கள் வாசனைகள் அடிப்படையில. அப்ப அதுன்னு தன்னுடைய வாழ்க்கைய தன்னுடைய புத்தியில ஏற்றி வைக்கப்பட்ட வாசனைகள் மூலமா வாழுது, அதனாலதான் இத்தனை மாற்றம். அதனால ஏன் அவன் கெட்டவனா இருக்கான், இவன் ஏன் நல்லவனா இருக்கான், அவன் ஏன் அயோக்கியத்தனம் பண்றான் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம்னா அவரவர்களுடைய வாசனைகளை அதை வெளிப்படுத்தி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த நியதிக்குள்ள அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும், அதை நீங்களோ நானோ மாத்த முடியாது. ஏன்னா அதெல்லாம் அந்த பதிவுகள் இருந்து மனம் மாறுபடுவதற்கான காலச்சக்கரம் தான் பதில் சொல்லுமே தவிர, நாம ஒரு நாள் போய் அவங்ககிட்ட ஒரு பேச்சு கொடுத்து மாத்திட முடியுமானா, அப்படிலாம் மாத்திட முடியாது, யாரும் மாறவும் மாட்டாங்க. அப்ப அதனால இந்த விஷயம் என்ன இங்க சொல்ல வருதுன்னா, மாயை என்னும் காரண நிலையிலே அந்த அனைத்து ஜீவர்களுடைய புத்தியில இருக்கின்ற வாசனைகள் பூரா ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அவைகள் அனைத்தும் அதில் ஒருங்கிணைந்து இருப்பதினாலே அந்த ஈஸ்வரனுக்கு என்ன பேரு, சர்வஜ்ஞன் என்று பெயர் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல புரிய வச்சுட்டாரா. அப்ப இங்க ஈஸ்வரன் தான் இருக்கிறான் அப்படிங்கறத இப்பவும் ஆணித்தரமா நிரூபிக்கிறாரு. இப்ப ஈஸ்வரனுக்கு வேற நீங்க நானெல்லாம் இல்லவே இல்லை, எல்லாம் அதுக்குள்ளதான் இருக்கிறோம். அப்ப அதுல இருந்துதான் நம்ம எடுத்துட்டு வந்து இந்த விவகாரத்தை பண்றோம். அப்ப இந்த விவகாரத்துல நம்ம ஏன் இதை செய்யறோம், ஏன் அதை செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்க நாம எங்க செய்யறோம், எல்லாம் அவன் தான் செய்யறான் அப்படின்னு நம்ம சும்மா இருந்தா போதும். அப்ப அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு புரியுற மாதிரி ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப ஒரு கத்தி இருக்கு, அந்த கத்தி உங்களுக்கு டூல் தான், உங்களுக்கு உபயோகப்படக்கூடிய ஒரு அருமையான டூல், வீட்டுல வச்சிருக்கிற கத்தி. இப்ப அந்த கத்தியை எடுத்து நீங்க வீட்டுல காய்கறி எல்லாம் நறுக்கி சமையல் செஞ்சு அருமையான ஒரு பொரியல் போட்டீங்கன்னா நாங்க சாப்பிட்டு ஆக அருமை சூப்பர் அப்படின்னு சொல்லி உங்களை வாழ்த்துவோம். ஏன்னா அந்த பொரியல் நல்லா டேஸ்டா பண்ணிட்டீங்க, கத்தியை வச்சு அருமையா நறுக்கி காய்கறிகளை சுத்தம் பண்ணி எங்களுக்கு டேஸ்டா ஒரு பொரியல் கொடுத்துட்டீங்க அப்படின்ட்டு சந்தோஷப்படுவோம். அதே கத்தி எடுத்து ஒருத்தனை கொலை பண்ணிட்டீங்கன்னா உங்களை வாழ்த்துவோமா பாராட்டுவோமா, போலீஸ் வந்து கூட்டு போட்டுவோம். அப்ப என்னங்க நடந்தது, ஒரே டூல் தானே, அந்த யூஸ் பண்ணதுல தானே ப்ராப்ளம். கத்தி தான் உங்க கையில இருந்தது, அதை காய்கறி நறுக்கி நல்ல விதமா செஞ்சீங்கன்னா அது நல்ல காரியத்துக்கு பயன்படும் போது உங்களுக்கு எல்லாராலையும் பாராட்டு கிடைக்குது. அதே கத்தியை வச்சு ஒரு கொலை பண்ணிட்டீங்கன்னா இந்த சமூகத்தால உங்களுக்கு வெறுக்கப்படுது. அப்போ உங்களுக்கு என்ன வேணும், அந்த டூலை வச்சு நீங்க என்ன பயன்படுத்த போறீங்க, இதுதான விஷயம். இதுதாங்க ஈஸ்வர நிகழ்வுல நடக்குது. ஈஸ்வர நிகழ்வுல எப்படின்னா அவனுடைய படைப்புகளா இருக்கக்கூடிய இந்த கருவிகள்ல ஒரு சில கருவிகள் நல்லதுக்கும் ஒரு சில கருவிகள் கெட்டதுக்கும் உபயோகத்துல இருக்கு. அப்போ அது நல்லதில் உபயோகப்படுற கருவிங்க மற்றவர்களால் மதிக்கப்படுவதாக பார்க்கப்படுது, கெட்டதில் உபயோகப்படுற கருவிகள் மற்றவர்களால் தூற்றப்படுவதாக பார்க்கப்படுது. ஆனால் இங்கே போற்றுதலும் தூற்றுதலும் நம்முடைய பார்வையில் தான் இருக்கிறதே தவிர ஈஸ்வரனுடைய செயலில் அது இல்லவே இல்லை. ஏனென்றால் அவன் தன்னுடைய நீதிக்குள்ளே இந்த இரண்டையுமே வச்சிருக்கிறான், அது தேவையின் நிமித்தம் வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் தேவையின் நிமித்தம் வச்சிருக்கிறான் அப்படின்னு அதுக்கு ஒரு உதாரணம் வேணுமா? இப்போ ஒரு வகுப்பறை இருக்கு, வகுப்பறையில மாணவர்கள் எல்லாம் படிக்க வராங்க. அப்போ வாதியார் வந்து இன்னைக்கு பிசிக்ஸ் சப்ஜெக்ட் எடுக்க போறப்பா அப்படிம்பாங்க. ஓகே எல்லாம் புக்ஸ் எடுத்துக்கோங்கன்னா எல்லாம் புக்ஸ் எடுத்துக்கோ, அவரும் மேஜை மேல ஒரு பிசிக்ஸ் புக் வச்சிருப்பாரு. அப்போ அவர் சொல்லி கொடுக்கறத எல்லாம் படிக்கிறோமா பாக்குறமான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அங்க பின்னாடி பெஞ்சில் ரெண்டு பேரும் குசு குசு பேசிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. உடனே அந்த டேபிள் மேலேயே இன்னொரு பொருள் வச்சிருப்பாரு, அதுதான் பிரம்பு, ஒரு குச்சி. அதை எடுத்துக்கிட்டு நேராக போவாரு, பின்னாடி இருக்கிற அந்த ரெண்டு பசங்களும் ரெண்டு சாத்து சாத்துவாரு. பிசிக்ஸ் சப்ஜெக்டை வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னு கத்திக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் ரெண்டு பேரும் அரட்டை அடிச்சுக்கிட்டு பின்னாடி என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தர்ம அடி விழும். அப்போ ஒரே வாதியார்கிட்ட நமக்கு அறிவை கொடுக்கக்கூடிய பிசிக்ஸ்ங்கிற ஒரு புக் இருக்கு, அந்த மாணவர்கள் தப்பு பண்ணா அவங்க அறிவு இல்லாமல் நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்கள அடிக்கிறதுக்கான குச்சியும் வச்சிருக்காரு பிரம்பும் வச்சிருக்காரு. அப்போ இந்த ரெண்டுமே ஒரே ஆசிரியர்கிட்ட வைக்கும்போது அந்த ஆசிரியர் இடத்துல இருந்து உங்களுக்கு என்ன வேணுங்க, பெரம்படி வேணுமா பாடம் வேணுமா அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்க, அவங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். அப்படிதான் ஈஸ்வரன் இருக்கிறான். ஈஸ்வரன் வந்து உங்களுக்கு நல்லது வேணுமா நான் கொடுக்குறேன், கெட்டது வேணுமா வாங்கிக்கோங்க எங்கிட்டயே அப்படின்றான். நீங்க பெரம்படி வேணாலும் வாங்கிக்கலாம், நல்லது வேணாலும் வாங்கிக்கலாம், அப்ப நீங்க தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கறது இந்த நியதி. இந்த இது புரியுதா எக்ஸாம்பிள், இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி நவீன எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இருக்கேன் நான். அப்ப இந்த மாதிரி நீங்க புரிய புரிய இங்க விஷயம் என்ன, எல்லாம் ஈஸ்வரன் நிகழ்வு இருக்குதுன்ட்டு நீங்க அழகா ஒப்படைச்சிட்டு அதோட கோஆப்ரேட் பண்ணி போயிட்டீங்கன்னா லைஃபே ஜாலியா இருக்கும். நீங்க அதுக்கு எகென்ஸ்டா ஏதாவது பண்ண போனாதான் உங்களுக்கு லைஃபே ட்ரபுளா இருக்கும். அப்ப இங்கதான் நம்ம வாழ்க்கையை மாத்துறதுல நம்முடைய புத்திசாலித்தனம் இருக்கு, அங்கதான் பகுத்தறிவு வேலை செய்யும். அப்ப இங்கதான் வாழ்க்கையினுடைய மாற்றமும் பார்க்க முடியும். அப்ப இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருது, அச்சேச பிராணி புத்தி நாம், அச்சேசாங்கிற ஒரு வார்த்தை சொல்றாரு இல்லையா, அது வந்து அந்த உயிரோடு தொடர்புடையது. அதாவது மனிதர்கள் தேவர்கள் மிருகங்கள் பறவைகள் நுண்ணுயிர்கள் அப்படின்னு எல்லா ஜீவராசிகளோடையும் தொடர்பு வச்சிருக்கிற ஒரு விஷயம் இருக்கு, அதுக்கு பேர் தான் புத்தி. அந்த புத்திங்கிற தீ வந்து அந்த பேரறிவின் பிரகாசம், அது பட்டு பிரதிபிம்பிக்கிறதுனால இங்க புத்தின்னு பேர் பெறுது. அந்த புத்தியில அந்தந்த ஜீவராசிகளுடைய வாசனைகள் இருக்கு, அதெல்லாம் அதுக்குள்ள அடங்குது. அப்ப அந்த வாசனா தத்ர சம்சித் ஆகாங்கிறாரு. அப்ப அந்த தத்ர அப்படிங்கிறது மாயை என்னும் காரண நிலையில அது எப்படி ஒடுங்கி இருந்து வெளிப்படுதோ அதை சொல்றாரு. அந்த வார்த்தைக்கு பொருள் தத்ர அந்த இடத்திலே அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துலன்னா தத்ரனா எந்த இடத்துலீங்க, ஆழ்ந்த உறக்கம் உறங்கும் போது மாயை வந்து அங்கே காரண சரீரமாக நம்மக்கிட்ட அந்த எல்லா விஷயத்தையும் உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கும். ஆனால் வெளிப்பட்ட உடனே உலகமாக விரியும். நம்ம விழிச்சு எழுந்தோம்னா இந்த புலன்களையும் மனதையும் கொண்டு உலகத்தை உண்டு பண்ணிக்கிறோம். அப்போ இது மாதிரி நமக்கு அந்த வாசனா விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த சம்ஸ்காரங்கள் பதிவுகள், இப்படி ஒவ்வொரு ஜீவனிடத்துலையும் கர்மங்களா அனுபவங்களா விருப்பு வெறுப்புகளா சம்ஸ்காரங்களா வெளிப்பட்டு இருக்கு. அது உள்ள ஒடுங்கியும் இருக்கு, காரண சரீரத்தில் ஒடுங்கி இருக்கு, இந்த ஸ்தூல சரீரத்தில் வரும்போது வெளிப்பட்டுடுது. அப்போ ஒடுங்கி இருந்தது வெளிப்பட்ட உடனே அது மிகப்பெரிய பிரம்மாண்டமாக மாறுது. ஒடுங்கி இருக்கும்போது எல்லாம் ஒன்றும் இல்லாமல் தெரியுது. அதுக்கு தான் நேற்று நம்ம ஓமானம் கொடுத்தது என்ன, விதை. அந்த விதைக்குள்ள தான் பெரிய ஆப்பிள் மரமே இருக்கு. ஆனால் அவ்வளோ பெரிய ஆப்பிள் மரத்தில் எத்தனை ஆப்பிள் வரும்னு அப்போ கேட்டால் தெரியாது. ஆனால் அது மரமாக மாறின பிறகு எத்தனை ஆப்பிள் வருதுன்னு வேணால் பார்க்கலாம். அது மாதிரி நம்முடைய ஒவ்வொருத்தருடைய காரண விதைக்குள்ள ஆயிரம் ஆயிரம் சம்ஸ்காரங்கள் பதிவுகள் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம உடம்பெடுத்து விவகாரத்துக்குள்ளே வரும்போது விதவிதமான வாழ்க்கை, நீங்கள் ஒரு வாழ்க்கை நான் ஒரு வாழ்க்கை, அப்போ என்ன வேற வேற பதிவு, அப்போ அதற்கேற்ற உடல், அதற்கேற்ற வாழ்க்கை, அதற்கேற்ற மனசு, இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் வித்தியாசங்களை பார்க்குறோம். அது எப்படி வித்தியாசம், தனித்தனி ஆப்பிள் மரம், ஒவ்வொரு விதையிலையும் ஒவ்வொரு ஆப்பிள் மரம் வர்ற மாதிரியும், அந்த ஆப்பிள் மரத்தில் ஏகப்பட்ட ஆப்பிள்கள் வெளிப்படுற மாதிரியும், இங்கே நம்ம ஒவ்வொருத்தருடைய வாசனை விதைகளும் ஒவ்வொருத்தருடைய உடம்பு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை ஒவ்வொருத்தருடைய அவுட்புட்டு வேற வேற மாதிரி, இப்படிதான் இங்க நியதி இருக்கு அப்படிங்கறது இந்த இடத்துல புரிய வைக்கிறாரு. அப்ப இங்க எல்லாமே அந்த காரண நிலையில் ஒடுங்கி இருக்கன, தனித்தனியாக சிதறி கிடப்பது கிடையாது, அந்த காரண நிலையிலே ஒன்றிணைந்த நிலையில் அவைகள் எல்லாம் இருக்கின்றது. அப்ப தாபி குரோடி கிருதம் சர்வம் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றார். குரோடா அப்படின்னா அரவணைப்பு அப்படிங்கிற ஒரு நிலை. அப்போ இங்கே அந்த எல்லா வாசனைகளும் அந்த மாயையில் ஒருங்கிணைந்து அரவணைத்து பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. அப்போ ஒரு சிறிய விதைக்குள்ளே ஒரு முழு மரமே இருப்பது எப்படி சாத்தியமோ, அந்த முழு மரமே அதுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறது எப்படி உண்மையோ, அதுபோல காரண சரீரமாக இருக்கின்ற மாயையிடத்திலே எல்லா ஜீவர்களினுடைய வாசனைகளும் ஒடுங்கியிருக்கின்றன அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் புரிய வைக்கிறார். அப்போ தேன சர்வக்ன, அப்படி இருக்கின்றவன் தான் ஈஸ்வரன். ஏனென்றால் அவன் சர்வக்னன், அவரது சமஷ்டி மாயையிலே அனைத்து ஜீவர்களின் வாசனைகளும் தன்னுடைய காரண சரீரத்தில் வைத்து கொண்டிருக்கிறான். அவர் ஒவ்வொரு ஜீவனின் கர்ம பந்தத்தையும் அதற்குரிய பலன்களையும் அவன் எதிர்கால வெளிப்பாட்டையும் அறிந்தவராகவே ஈஸ்வரன் சர்வக்னன் என்று வேதாந்தம் கூறுகிறது என்று நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப இந்த இடம் நமக்கு வந்து எந்த லெவல்ல நம்ம நிக்கிறோம் அப்படின்னா, அந்த மைண்டினுடைய அப்டேஷனா தான் இதெல்லாம் பார்க்கணும். நம்ம இப்ப சொல்லிட்டு வர இந்த பாடங்கள் எல்லாமே ஈஸ்வர நிலை அப்படிங்கிறது காஸ்மிக் மைண்டு, ஜீவ நிலை என்பது இண்டிவிஜுவல் மைண்டு. அப்போ நம்ம தனி மனதை வந்து எப்பயுமே தோப்பாகாது இல்லை, தனி மரம் தோப்பாகாது. அப்போ நீங்கள் ஒரு தனியாக ஒரு மரமாக இருந்தால் அதுக்கான பராமரிப்பு, அதுக்கான விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும். ஆனால் ஒரு தோப்பாக இருந்தால் அந்த தோப்புக்குண்டான அத்தனை பராமரிப்பும் அத்தனை விஷயங்களும் நடக்கும். அப்போ இந்த டிஃப்ரெண்ட் வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி மாறுதோ அந்த கான்செப்ட் தான் இங்கே ஈஸ்வர உடம்புக்கும் நம்முடைய தனி உடம்புக்குள்ள வித்தியாசம். ஆனால் இந்த தனி மரம் அந்த தோப்புக்கு வேறாக இல்லை, தோப்புக்குள்ளேயே தான் இருக்கு. ஆனால் எல்லாம் சேர்ந்ததுனால தோப்பு, தனியாக இருந்தால் தனி மரம் என்று சொல்வது போல இந்த தனி உடல் பிரபஞ்சத்துக்கு வேறா இல்லை, இந்த பிரபஞ்சக்குள்ளேயே தான் இருக்கு. ஆனால் அது புரியாததுனால நம்ம நம்மளை தனித்துவப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் இந்த இடத்துல புரிய வைக்கிறாங்க. அப்போ இந்த நிலையில தான் நம்ம சர்வஜ்ஞனுக்கும் கிஞ்சிக்னனுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு அந்த ஓமானமெல்லாம் கொடுத்துட்டேன். ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே எப்படி ஹார்ட் டிஸ்க்குள்ள நம்ம ஒரு பெரிய புக் லைப்ரரியே கொண்டு வந்து உள்ளே வச்சுக்கலாம், என்சைக்ளோபீடியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த வேர்ல்டில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் அதுக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த புக் லைப்ரரியில் போய் எங்கே என்சைக்ளோபீடியா புக் இருக்குங்களான்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், அந்த செல்ஃபு பூரா அதான் அப்படிம்பா. அங்கே போய் நீங்கள் லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு செல்ஃபு பூரா எடுத்து எண்ணிக்கு படித்து முடிக்கிறது, அவ்வளோ புக்ஸ் இருக்கும். அப்போ உடனே அது சாத்தியம் இல்லை. ஆனால் அதை எடுத்து கம்ப்யூட்டருக்குள்ள ஒரு ஹார்ட் டிஸ்கில் போட்டிங்கன்னா கையடக்கமாக மாறிடுது இல்லையா. அது மாதிரி தான் இங்கே மாயை கிட்ட எல்லாமே போய் ஒடுங்கிடும்போது அடக்கமாயிடும், வெளியே வரும்போது பிரம்மாண்டமாக விரியும். இந்த மாதிரி புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா அந்த லைப்ரரியில் இருக்கிற அத்தனை புக்கையும் எடுத்து நம்ம ஹார்ட் டிஸ்க்குள்ள ஸ்டோர் பண்ண முடியும், டெக்னாலஜி தான் வேற. அது மாதிரி ஈஸ்வரன் வந்து எல்லாத்தையும் ஒட்டுக்காக உள்ளே வச்சிருக்கிறான், நாம் வந்து இண்டிவிஜுவலாக தனித்தனியாக வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்படி தான் நம்ம ரெண்டு பேருடைய ஹார்ட்வேர் வந்து மாறி இருக்கிறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம், ஹார்ட்வேர் டிவைஸில் தான் ப்ராப்ளம். அது இந்த டிவைஸுக்கு தகுந்த மாதிரி தான் சாஃப்ட்வேர் லோட் பண்ணோம், அந்த டிவைஸுக்கு தகுந்த மாதிரி அங்கே சாஃப்ட்வேர் இருக்கும். இப்படி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் மாடர்னாக நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம். அப்ப இங்க அனைத்து ஜீவராசிகளின் புத்தி வாசனைகளும் மாயை என்னும் காரண நிலையில் ஒடுங்கியிருக்கின்றன. அவைகள் அனைத்தும் சமஷ்டி நிலையில் ஒருங்கிணைந்திருப்பதால் ஈஸ்வரன் சர்வக்னன் என்று அழைக்கப்படுகிறார். சர்வக்னத்துவம் மாயை உபாதியுடன் கூடிய ஈஸ்வரனுக்குரிய வியாபகார குணம். நிர்குண பிரம்மம் எல்லா குணங்களுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கிறது. அப்ப காரணத்தை முழுமையாக அறிந்திருப்பதினாலே காரியங்களின் ஒழுங்கும் ஈஸ்வரனுடைய வெளிப்படை தன்மையாகும். அப்ப இந்த ஸ்லோகத்தினுடைய மைய கருத்தை வைத்து நம்ம முண்டக உபநிடதத்துல ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா, யா சர்வக்னா சர்வவித் யஸ்ய ஞானமயம் தபஹா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும். அனைத்தையும் அறிந்தவன், அனைத்தையும் முழுமையாக உணர்ந்தவன், ஞானமே அவனுடைய தபஸ் அப்படின்ட்டு முண்டக உபநிடதம் இந்த கருத்தை வெளிப்படுத்துது. அப்ப இந்த உபநிடத வாக்கியம் வந்து மாயை உபாதியுடன் விளங்குகின்ற ஈஸ்வரனின் சர்வக்னத்துவத்தை உறுதிப்படுத்துகிறது. எதன் அடிப்படையில? வேத பிரமாணத்தின் அடிப்படையிலே அப்படிங்கிறது இந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஏன்னா வித்யாரண்யர் வந்து ஈஸ்வரனின் சர்வக்னத்துவம் என்பது மாயையின் அடிப்படையில், மாயை உபாதியுடன் அப்படின்னு புரிய வைக்கிறார் இல்லையா, அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க மாயைங்கிற உபாதியில தான் அந்த சக்தி வெளிப்பட முடியும், இல்லைன்னா அந்த சக்தி எப்படி வெளிப்பட முடியும்? அதனால அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம்ங்கிறது ஒரு சர்வக்ன உபாதியா பார்க்கணும். அப்ப ஈஸ்வரன் ஏன் சர்வக்னன் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வந்து அத்வைத வேதாந்தம் எப்படி விளக்கம் அளிக்கிறது அப்படின்னா, இப்ப ஈஸ்வரன் ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியாக அறிந்திருப்பதால் மட்டுமல்ல, எல்லா ஜீவர்களின் வாசனைகளும் காரண நிலையில் மாயையில் ஒருங்கிணைந்திருப்பதால் அவர் சர்வக்னன் என்று கூறப்படுகிறார் என்பதை தான் இங்கு நீங்க அடிப்படையா புரிஞ்சுக்கணும். அப்ப ஈஸ்வரனின் சர்வக்னத்துவம் என்பது விவகார நிலையிலே மாயை உபாதியுடன் தொடர்புடையது. பாரமார்த்த நிலையிலே எந்த குணமும் இல்லாத அகண்ட சச்சிதானந்த பிரம்மமே என்று உறுதிப்படுத்தப்படுகிறது. அதைத்தான் இந்த ஸ்லோகம் வந்து தெளிவுபடுத்துது. அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு எதிர்வாதி ஒரு கேள்வியை கேட்பான், அதற்கான பதிலாக அடுத்த ஸ்லோகம் வரப்போகுது, அது நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அவன் என்ன கேள்வி கேட்கறான் அப்படின்னா, இப்ப அனைத்து ஜீவர்களும் அந்த ஜீவர்களின் வாசனைகளும் மாயையில் உள்ளன என்று நீங்கள் கூறினீர்கள், ஆனால் அந்த வாசனைகளை நாம் நேரடியாக பார்க்க முடியவில்லையே, அப்படி இருக்க ஈஸ்வரனின் சர்வக்னத்துவம் எப்படி ஏற்றுக்கொள்வது அப்படின்னு ஒரு கேள்வி அவன் எழுப்புறான் எதிர்வாதி பூர்வ பட்சி. அப்போ வித்யாரண்யர் அதற்கு ஒரு மிக சிறந்த யுக்தியான பதிலை அளிக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அது எப்படி அப்படின்னா, வாசனைகள் வந்து நேரடியாக புலப்படுவது இல்லை, ஆனால் அந்த வாசனைகளின் விளைவாக புத்தி எண்ணம் நடத்தைகள் ஆகியவைகள் நம்மிடத்திலே தோன்றுகின்றன. அப்ப காரியத்தை வைத்து காரணத்தை அனுமானிப்பது போல புத்தியில் எழுதுகின்ற செயல்களை வைத்து நாம் வாசனைகளை அறிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்த இனி வர்ற ஸ்லோகத்துல சொல்ல போறார். அப்ப நீங்க இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, காரியத்தை வச்சு காரணத்தை தெரிஞ்சுக்கிற மாதிரி. எப்படி இங்க காரணத்தை காரியத்தை வச்சு காரணத்தை தெரிஞ்சுக்கலாம்? இப்ப ஒரு ஆப்பிள் மரத்துல ஆப்பிளை பார்த்துட்டீங்க, அப்ப இந்த ஆப்பிள் மரம் எதுல இருந்து வந்திருக்க முடியும்? ஒரு ஆப்பிள் விதையிலிருந்து தான் வந்திருக்க முடியும், ஆலமரத்தினுடைய விதையிலிருந்து வர வாய்ப்பு இல்லையில. அப்ப அந்த வித்தியாசம் நமக்கு புரியுதா? ஆலமர விதையில இந்த ஆப்பிள் வருமா அப்படின்னு நின்று கேள்வி கேட்க மாட்டோம், ஏன்னா நமக்கு தெரியும் இந்த காரணத்துக்கு இதுதான் காரியமா இருக்க முடியும். அப்போ ஆப்பிள் மரம் வரணும்னா நிச்சயமா ஆப்பிள் விதை காரியமா இருந்திருக்கு, காரணமா இருந்திருக்கு, அதனால காரியம் வந்திருக்கு. அது மாதிரி ஒரு ஆலமரத்தை பார்த்த உடனே அங்க ஆப்பிள் விதையிலிருந்து ஆலமரம் வர வாய்ப்பே கிடையாது. அப்போ ஆலம் விதை தான் இந்த ஆலமரத்தை உருவாக்க முடியும். அப்ப காரணத்தை வைத்து காரியத்தை கண்டுபிடிப்பது போல நம்முடைய வாழ்க்கையில நடக்கின்ற நிகழ்வுகளை வைத்து நம்முடைய புத்தியும் செயலும் இருக்கும். அப்ப நம்ம ஏன் இந்த புத்திசாலித்தனமா இப்படி நடந்துக்கிறோம், ஏன் புத்தி இல்லாம இப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாம் ஏற்கனவே அந்த காரண பதிவு நம்ம இடத்துல இருந்து வெளிப்படுவதன் மூலமா காரியம் நடக்குதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்படிதான் இங்க வந்து தனித்துவமான வெஷ்டி சரீரத்தில் இருக்கின்ற ஜீவன் நிலை. ஆனா அந்த தனித்துவமான இந்த ஜீவ நிலையை நாம புரிஞ்சுக்கிட்டு இந்த ஜீவிதத்தை நம்ம எப்படி சரியா அணுகணுங்கிற அந்த பகுத்தறிவு பரிமாணத்தை பயன்படுத்திட்டோம்னா நாம இந்த தனித்துவ ஜீவத்தை விட்டுடுவோம், அப்ப ஈஸ்வர நிலையோட இணைஞ்சிருவோம். அங்கதான் நமக்கு வந்து அகங்காரம் இருக்காது, உண்மை நிலை உருவாகும் என்பதை பார்க்க போறோம். அது ஸ்லோகம் 162 சொல்றார், அதை நாளைக்கு வகுப்புல வச்சுக்கலாம், இன்றைக்கு நேரம் இல்லாதனால. இப்ப ஸ்லோகம் 161 இன்றைய வகுப்பை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.